பிரார்த்தனை செய்வதாக இருக்கட்டும், உள்ளத்தால் அஞ்சுவது, எப்படி உள்ளத்தால் பயப்படுவது, அதே போல ஆதரவு வைக்கிறது. எப்படி ஆதரவு வைக்கிறது? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவர். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, மக்கள் ஆதரவு வைப்பாங்க, அவர் எனக்கு இருக்காருங்க, அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை கிடையாதுங்க. ஷிர்காயிடும், என்னடா ஷிர்காயி போயிடும். எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு என் காரியத்தெல்லாம், ஷிர்காயிடும். அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய ஆதரவை, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய ஆதரவை படைப்புகள் மீது வைக்கிறது. பாக்கெட்ல காசு இருக்குது, பர்சில கிரெடிட் கார்டு இருக்குது, கார் இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் கண்டிப்பா அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷிர்க் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஷிர்க் ஆயிடுச்சு. லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், என்னுடைய பாக்கெட்டில் உள்ள காசின் மீது நான் நம்பிக்கை வைக்கவில்லை, என்னுடைய பர்சில் உள்ள காட்டின் மீது நான் நம்பிக்கை வைக்கவில்லை, நான் வாங்கி இருக்கிற வாகனத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கவில்லை, பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ். இதையெல்லாம் ஒரு காரணம், அல்லாஹ் நாடினால்தான் என்னால் அங்கே போய் சேர முடியும், அல்லாஹ் நாடினால்தான் நான் வாழ முடியும். கொண்டு போய் நோயாளிய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், நான் கூப்பிட்டுக்கிற டாக்டர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர், ரொம்ப என்ன சொல்லுவாங்க, திறமையான டாக்டர், நிச்சயமா நல்லபடி ஆயிடும். ஷிர்க் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வணங்கிட்டாரு, டாக்டரை வணங்கிட்டாரு, டாக்டரை அல்லாஹ் வாக்கிட்டாரு. ஒரு காரணம், அல்ஹம்துலில்லாஹ் ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கிற டாக்டர் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு மேல அல்லாஹ் பார்த்துப்பான். இது அல்லாஹ் எனக்கு ஏவிய கட்டளை, நான் செய்து விட்டேன். பாதுகாக்கிறது, சுகம் கொடுக்கிறது அல்லாஹ், மூமின் ஆயிட்டீங்க. அதே போல ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த உடனே நான் போய் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, கண்டிப்பா சரியா போயிடும், அந்த டாக்டரை பாருங்க, உங்களுக்கு சரியாயிடும். இவர் சிறுக்கு வச்சாரு, அவர் பேச்ச நம்பர் அவரு சிறுக்கு வச்சாரு, எப்படி ஒரு கோயிலுக்கு போய் பூஜை போடுறது ஷிர்கோ, அதே போல இதுவும் ஷிர்க். உள்ளத்தால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும், காரணங்கள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி. அது போன்று தவக்குல், இனாபா, பிரியம் வைத்தல், பாசம் வைத்தல், அல்லாஹுவோடு அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று தேடுதல், அல்லாஹுவின் பக்கம் தேட்டம் உள்ளவர்களாக இருத்தல், ரட்சிக்க கோருதல், பாதுகாப்பு தேடுதல், இப்படி ஏராளமான வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன, செயல்கள் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ. இவற்றையெல்லாம் கலப்பற்ற முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற பாடத்தில் அல்லாஹுவை அறிதல் என்ற தலைப்பின் கீழ் பல விஷயங்களை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதன் தொடரிலே அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்திலே கூறிய செய்தியை நாம் பார்த்தோம். அதாவது, வணக்க வழிபாடுகள் அனைத்தையும், அந்த வணக்க வழிபாடுகள் நாவினால் செய்யப்படுகின்றவையாக இருந்தாலும் அல்லது உள்ளத்தால் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லது உடல் மற்ற உறுப்புகளால், கை கால் போன்ற உறுப்புகளால் செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் கலப்பற்ற முறையில் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் செய்ய வேண்டும், அல்லாஹுவை தவிர அந்த வணக்க வழிபாடுகளை எவருக்கும் செய்யக்கூடாது. இது அவர்கள் இறுதியாக நமக்கு இந்த நூலிலே குறிப்பிட்டார்கள். அவற்றிலே ஒரு சில விஷயங்கள் நேற்று கூற தவறிவிட்டன, அவற்றை கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அடிப்படையை பார்ப்போம். அன்பு வைத்தல், பிரியம் வைத்தல், பாசம் வைத்தல், நேசித்தல், இவையெல்லாம் ஒன்றின் மீது நமக்குள்ள ஈடுபாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அன்பு வைத்தல், பாசம் வைத்தல், நேசித்தல், பிரியப்படுதல், இந்த உலகத்திலே நாம் தாய் தந்தையை நேசிக்கிறோம், மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறோம், செல்வத்தை நேசிக்கிறோம், ஒரு நண்பரை நேசிக்கிறோம், நம் உடலை நேசிக்கிறோம், நம் உயிரை நேசிக்கிறோம், நம் சுகத்தை நேசிக்கிறோம். இதெல்லாம் நேசம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமின் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் இப்போது நாம் கூறிய படைப்பினங்கள் அனைத்தையும் விட, அனைத்தையும் நேசிப்பதை விட அதிகம் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது வைக்கப்படுகின்ற நேசத்திற்கு இணையாக படைப்பினங்களின் மீது நேசம் வைத்துவிடக் கூடாது. ஒருவர் எனக்கு அல்லாஹுவை விட மனைவியின் மீதுதான் பிரியம் என்றார், அல்லது பெற்றோர்கள் மீதுதான் பிரியம் என்று கூறினார், முஷ்ரிக்காகி விடுவார். அதுபோன்று உலக செல்வத்தை அல்லாஹுவின் மீது வைக்கப்படுகின்ற அன்புக்கு இணையாக உலகத்தில் எதன் மீது அன்பு வைத்தாலும் சரி, அது ஷிர்க், இணை வைத்தலாகிவிடும். சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ மக்களில் பலர் அல்லாஹுவை விட்டுவிட்டு பல இணைகளை ஏற்படுத்தி அந்த இணைகளை நேசிக்கிறார்கள். மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் கடுமையாக நேசிப்பார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் அதிகம் நேசிப்பார்கள். இந்த அன்பு நாவினால் பேசப்படுகின்ற அன்பாக இல்லாமல் கல்ப், உள்ளத்தால் இந்த அன்பை உணர வேண்டும். அல்லாஹுவின் மீது அன்பு உங்களுக்கு அதிகமாகும் போதுதான் அல்லாஹுவின் மீது பயம் ஏற்படும், அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆசை ஏற்படும், வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனத்தோடு ஈடுபட வேண்டும் என்ற உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அல்லாஹுவின் மீது அன்பு இல்லை என்றால் அவன் மீது பயம் ஏற்படாது, அவனை வணங்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படாது, மறுமையின் மீது ஆசை ஏற்படாது, சொர்க்கத்தின் மீது ஆசை ஏற்படாது. மாறாக அதற்கு எதிர் திசையாக உலகத்திலே, உலக சிற்றின்பங்களிலே, பாவங்களிலே அவர் மூழ்க ஆரம்பித்து விடுவார். இப்ப இந்த அன்பு இன்று பலரை பார்க்கிறோம், எப்படி மாற்றார்கள், தங்களின் சிலைகளை, தங்களின் பொய் தெய்வங்களை நேசிக்கிறார்களோ அல்லாஹுவை விட்டுவிட்டு. அதுபோன்றுதான் இன்று மக்களிலே பலர் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய அன்பை விட யாரை அவுலியாக்கள் என்று நம்பி இருக்கிறார்களோ அவர்களின் மீது வைக்கிறார்கள். தர்காக்கள் என்று சொல்லப்படுகின்ற கபர்கள், அவற்றை வழிபடுகின்றவர்கள், அவற்றை பூஜிக்கின்றவர்கள், அவற்றை வணக்கத்தலங்களாக மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொண்டவர்கள், அவர்களை பின்பற்றுகின்றவர்கள், இவர்களை நீங்கள் பார்த்தால், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் துடிக்காது, நடுங்காது. அல்லாஹ் சொல்கின்றான் சூரா அல் அன்ஃபால் 5வது வசனம், வஇதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்பட்டால், அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டால் மூமின்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைத்து உள்ளங்கள் நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹுவை பற்றி சொல்லும் போது பாசத்தால் பொழியும், பயத்தால் நடுங்கும். ஆனால் இவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் ஒரு துளி கூட அவர்களுக்கு உணர்வு வராது. அதே சமயத்தில் அவர்கள் மதிக்கின்ற, வணங்குகின்ற அவுலியாக்களுடைய பெயர்கள் கூறப்பட்டு விட்டால் பரவசம் அடைந்து விடுவார்கள், சொல்வார்கள் ஜதுபு வந்து விட்டது என்று, துடிப்பார்கள், நடுங்குவார்கள், குதிப்பார்கள். அவர்களுடைய பெயர்களை சொல்லி துள்ளுவார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய் என்றால் பொய் சத்தியம் செய்ய துணிந்து விடுவார்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற அவுலியாக்களின் பெயரை சொல்லி அங்கே சத்தியம் செய் என்று சொன்னால் மகாதல்லா பொய் சத்தியம் செய்ய பயப்படுவார்கள், அவுலியா உடனடியாக தண்டித்து விடுவார் என்று. அப்ப இது எதை காட்டுகிறது? அல்லாஹுவின் மீது இருக்கின்ற அன்பை விட அவர்கள் நேசிக்கின்ற அவுலியாக்களின் மீது அவர்களுக்கு இருக்கிற அன்பு அதிகம். அப்ப இந்த மஹப்பத், இது போன்று ஹஷியத் பயப்படுதல், இது போன்று ரஜா ஆதரவு வைத்தல், இனாபா திரும்புதல், தவக்குல் சார்ந்திருத்தல், இது போன்ற உல ரீதியான எத்துணை வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் கல்பு செய்யக்கூடிய இபாதத். நீங்கள் தொழுகிறீர்கள், தொழுகும்போது உங்களுடைய உடல் உறுப்பு இபாதத்து செய்கிறது, கையை தூக்குகிறீர்கள், குனிகிறீர்கள், சுஜூது செய்கிறீர்கள், இது உடல் செய்கின்ற இபாதத். இது போன்று தொழுகையிலே உள்ளமும் இபாதத்திலே ஈடுபட வேண்டும். உள்ளத்துடைய இபாதத்தின தொழுகையிலே எது உணனா ரஹபம் ரஹபா, அல்லாஹ் சொல்கிறார். நபிமார்கள் தொழுகும் போது அவர்கள் பயத்தோடு பாசத்தோடு அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப துஆ இது நாவால் செய்கின்ற வணக்க வழிபாடு. அதே சமயத்தில் அவர்களது உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது பாசமும் பயமும் இருக்கிறது. நாம் தொழுகிறோம், தொழும் போது நம்முடைய உடல் உறுப்புகள் இபாதத்து செய்வதை போன்று கல்பு இபாதத்து செய்ய வேண்டும். கல்புடைய இபாதத்து என்ன? அல்லாஹுவின் நினைவில் இருத்தல், அல்லாஹுவை பயந்து கொண்டிருத்தல், அல்லாஹுவின் மீது பாசத்தோடு நான் தொழுகிறேன், ஏன் என் ரப்பு அவன், அவனை திருப்திப்படுத்துவது என் மீது கடமை, இந்த தொழுகையை கொண்டு அவன் திருப்தி அடைகிறான், எனவே நான் அவனை தொழுகிறேன், அவன் என் நேசத்திற்குரியவன், அவன் மீது நான் என் முழு பாசத்தை வைத்திருக்கிறேன், அவனுடைய திருப்தியை அடைந்தால்தான் நான் அவன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மை என்பதற்கு உண்மையான பொருள். ஆகவே என்னுடைய தொழுகையை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும். என்னுடைய பாவத்தை அல்லாஹ் கண்டித்து விடக்கூடாது. நான் கடந்த காலத்தில் செய்த பாவத்தையோ அல்லது இந்த வணக்க வழிபாடில் நான் செய்கிற குறைகளை கொண்டோ அல்லாஹ் என்னை கண்டித்து விடக்கூடாது, நரகத்தில் அல்லாஹ் என்னை போட்டுவிடக்கூடாது என்ற பயத்தோடு கலந்த முஹப்பத், இது கல்பு செய்கிற இபாதத். அப்ப இது போன்று வணக்க வழிபாட்டின் எந்த வகையாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா சொல்றது? புரியுதா? வணக்க வழிபாட்டுடைய எந்த வகையாக இருந்தாலும் சரி, உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரி, நாவால் செய்கிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கல்பு உள்ளத்தால் செய்கிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் தூய்மையாக பியூரிஃபை சுத்தப்படுத்தி கலப்பற்ற முறையில் ரப் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது அடிப்படை, தீனுல் இஸ்லாமை தெரிந்து கொள்ளுதல். முதலாவது அல்லாஹுவை தெரிந்து கொள்ளுதல், இரண்டாவது தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய சமயத்தை தெரிந்து கொள்ளுதல். இப்ப இஸ்லாமை தெரிதல் என்றால் என்ன? உலகத்தில் நிறைய கொள்கைகள், கோட்பாடுகள், சமயங்கள், நெறிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் இஸ்லாம். இல்லை, அப்படி அறிதலுக்கு இஸ்லாமிய அறிதல் என்று சொல்லப்படாது. அப்படி அறிவதற்கு இஸ்லாமிய அறிதல் என்று சொல்லப்படாது. இஸ்லாமிய அறிதல் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த தீனை அல்லாஹ் இறக்கிய ஆதாரங்களோடு அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இதனுடைய பொருள் என்ன? நம்மில் பலருக்கு இதன் பொருளே தெரியாது. இஸ்லாம் ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்னா யாரு, இஸ்லாம்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? ரொம்ப பேருக்கு தெரியாது. மார்க்கத்தோட இது போன்ற கல்வி சபையோட ஈடுபடுகின்றவர்கள் வேண்டுமானால் பதில் சொல்லலாம். பொதுவான முஸ்லீம் போய் அவர் ஐங்கால தொழுகையாளியாக கூட இருக்கலாம், இஸ்லாம்னா என்னங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மேலையும் கிளியும் பார்ப்பார், இவர் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இஸ்லாம் கட்டுப்படுதல், பணிந்து விடுதல், முற்றிலுமாக சரணடைந்து விடுதல். தன் அறிவு, தன் உணர்வு, தன் புத்தி, தன்னுடைய அனுபவம், இவை அனைத்தையும் தூக்கி தூர வைத்துவிட்டு ரப்புக்கு கட்டுப்படுதல். சில பேர் சொல்லுவாங்க ரப்புக்கு கட்டுப்படுறதுல அறிவோட கட்டுப்படணும்னு சொல்லிட்டு. இவர்கள் குதர்க்கவாதிகள். இவர்கள் யார்? அல்லாஹ் சொன்னதில் அறிவை மிஞ்சியது ஒன்று இருக்கும், அதாவது அல்லாஹ் சொன்னதில் அறிவுக்கு முரணானது ஒன்று இருக்கும் என்று இருந்தால்தான் அப்ப அது முதல்ல அறிவோட சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அர்த்தமே வரும். அல்லாஹ் கூறியது முழுக்க முழுக்க நீதம், அல்லாஹ் கூறியதுதான் சரியானது, அல்லாஹ் கூறியதுதான் சத்தியம் என்று முடிவானதற்கு பிறகு அதுல நம்ம அறிவை கொண்டு தொலைச்சு பார்த்து அதுல சரி தவறு இருக்குமான பார்த்தா அப்ப என்ன ஆயிடும், ரப்பை குறை சொல்றதாயிடும். இன்னைக்கு சில பேர் அவங்களுடைய பயன்கள்ல சொல்லுவாங்க, குரானுக்கு வசனம் சொல்லும் பொழுது குரானாக இருந்தாலும் அதை சிந்திச்சு பார்த்துட்டு தான் சரியா தப்பான்னு ஏத்துக்கணுமா. அப்ப குரான் சரி என்று சொல்வதற்கு இனி இவர்களுடைய அறிவு ஆதாரமா வச்சு குரானை பார்க்கணும். எப்படி இவங்களுடைய அறிவு ஆதாரமா வைத்துக் கொண்டு குரானை சரி காணணும், குரான்ல சொன்னது சரியா இல்லையா, குரான் எப்படி புரியுறதுன்னு சொல்லுது. முஸ்லீம் என்றால் யார், குரானை வைத்து தன் அறிவை சரி காணுவார், குரானை வைத்து தன் அனுபவத்தை சரி காணுவார், குரானை வைத்து தன் கல்வியை சரி காணுவார். தன் கல்வியை கொண்டு குரானை சரி காணுதல் அல்ல, உல்டாவா போறது, அக்ஸ் எதிரில இருந்து வர்றது. இப்ப அல்லாஹுவிற்கு கட்டுப்படுதல், அவன் ஒருவனுக்கு மட்டுமே அந்த கட்டுப்படுதலை தூய்மையாக்குதல். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலை போன்று படைப்பினங்களை யாருக்குமே கட்டுப்பட முடியாது. அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கூறினான், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் கட்டுப்படுப்பா பணிந்து விடு. இப்ராஹிம் நபி கூறினார், அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். எப்படி கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ் அக்பர். பல கடினமான கட்டளைகளை கொண்டு ரப்பு அவர்களை சோதித்தான். 75 வயதாகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து கட்டளை இறக்குகிறான், இப்போது கத்னா செய்யுங்கள் என்று. என்ன செய்ய, கத்னா செய்யுங்கள் என்று. என்ன செய்தார்கள், வீட்டின் கொல்லைப்புறத்திற்கு சென்றார்கள், கோடாரை எடுத்தார்கள், கட்டையில் வைத்தார்கள், வெட்டிவிட்டார்கள், முடிஞ்சு. அடுத்து தாமதிக்கிறதுக்கு போய் தேடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, ரப்பு சொல்லிட்டா உடனே செஞ்சது. இப்படிப்பட்ட தியாகங்களை அவர்கள் முழுமையாக செய்த காரணத்தால் தான் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலு கலின்ன சி இமாமா, இப்ராஹிம் உன்னை நாம் இமாமாக ஆக்குகிறோம். ஒரு வகையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் பொதுவாக இமாமாக இருந்தாலும் இப்ராஹிம் நபி யாருக்கு இமாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாம். இந்த விதத்தில் இந்த கட்டுப்படுதல் விஷயத்திலே, ஆகவே தான் அல்லாஹ் கூறினான், முஹம்மதே இப்ராஹிமுடைய வழியில் நீங்கள் செல்லுங்கள், வத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, தூய்மையான கலப்பற்ற அடிமையாக இருந்த இப்ராஹிமுடைய வழியில் நீங்களும் செல்லுங்கள், அதை பின்பற்றி செல்லுங்கள். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனை அம்சங்கள், மூன்று அம்சங்கள். ஒன்று இஸ்லாம் என்று கூறுவோம், இரண்டாவது ஈமான் என்று கூறுவோம், மூன்றாவது இஹ்சான் என்று கூறுவோம். இந்த தீன்ல நம்முடைய மார்க்கத்தில் எத்தனை பிரிவுகள் அம்சங்கள் இருக்கின்றன, ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஈமான், மூன்றாவது இஹ்சான். இப்ப இந்த இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 8, அன் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிய الاسلام على خمس شهادة ان لا اله الا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان لا إله إلا الله محمد رسول الله என்று சாட்சி சொல்லுதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜகாத் கொடுத்தல், அல்லாஹ்வின் வீடாகிய காபாவை ஹஜ் செய்தல், ரமதான் மாதத்தில் நோன்பிருத்தல், இந்த ஐந்து காரியங்களின் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப முதல் அம்சம் இஸ்லாம், இஸ்லாத்தில் எத்துணை பிரிவுகள், எத்துணை தூண்கள் இருக்கின்றன, ஐந்து. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என சாட்சி சொல்லுதல், இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜமாஅத்தோடு வக்திலே மஸ்ஜிதிலே ஆண்கள் தொழுதல், ஜகாத் கொடுத்தல், ஹஜ் செய்தல், ரமதான் மாதத்தில் நோன்பிருத்தல். இந்த ஐந்து விஷயங்களையும் ஒருங்கிணைந்து சஹிஹுல் புகாரியினுடைய ஹதீஸின் எட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த செய்தி அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து விரிவாக கூறியிருக்கின்றார். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹு وَالْمَلَائِكَةُ وَأُولُو الْعِلْمِ قَائِمًا بِالْقِسْطِ لَا إِلَهَ إِلَّا هُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. الله சாட்சி சொல்கிறான், வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று. இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சாட்சியத்தை முதலில் யார் சொல்கிறார்? அல்லாஹ் அவனே சொல்கிறான். அடுத்து வானவர்கள் மலக்குகள் சொல்கிறார்கள். பிறகு கல்வி உடையவர்கள் இதை புரிந்தவர்கள் அறிவோடு சொல்லுதல், அல்முடையவர்கள் சொல்லுகிறார்கள், நீதத்தோடு நிலையாக நின்று அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன். இப்ப இஸ்லாமிய அறிதல் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்களையும் அறிந்தால்தான் நீங்கள் இஸ்லாமிய அறிந்தீர்கள். புரியுதுங்களா? இந்த இஸ்லாமின் அம்சங்களில் உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஸலா, ஜகா, ஹஜ், சௌம், இந்த ஐந்தையும் நீங்கள் புரிந்தால்தான் இஸ்லாமி புரிந்தீர்கள். இந்த ஐந்தையும் நீங்கள் கற்றால்தான் இஸ்லாமி கற்ற ஒரு முஸ்லீமாக ஆகுவீர்கள். அப்ப இன்றைக்கு காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா எல்லாம் எப்படி? அரபி பெயர்கள் வைக்கப்பட்ட முஸ்லீம் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்படி அரபி பெயர்கள் இடப்பட்ட முஸ்லீம்களை தவிர இஸ்லாமை அறிந்த முஸ்லீம்களாக இருக்கிறார்களா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த லா இலாஹா இல்லல்லாஹுவில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று லா இலாஹ, இரண்டாவது இல்லல்லாஹ். ஒன்று லா இலாஹ, இரண்டாவது இல்லல்லாஹ். லா அறவே இல்லை, இலாஹ் வணங்கப்படுகிற கடவுள், வணங்கப்படுகிற இறைவன், வணங்கப்படுகிற தெய்வம் அல்லது வணங்கப்படுகிற வணங்கப்படுகின்றவை. இலாஹ் யாருக்கு வணக்க வழிபாடுகள் செய்யப்படுதோ அவருக்கு அதற்கு இலாஹ் என்று சொல்லப்படும். அப்ப லா இலாஹ, வணங்கப்படுகிற தெய்வம் எதுவும் இல்லை, வணங்கப்படுகிற கடவுள் எதுவும் இல்லை. லா அறவே இல்லை, இலாக வணங்கப்படுகிற தெய்வம், வணங்கப்படுகிற தெய்வம் அறவே இல்லை. இல்லல்லாஹ், இல்லா தவிர, எக்ஸெப்ட் அல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகிற தெய்வம் அறவே இல்லை, வணங்கப்படுகிற இறைவன் அறவே இல்லை. அப்ப கேள்வி அடுத்து நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்யறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்காக அந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் மார்க் அறிஞர்கள் இதை சொல்லும் போது லா இலாஹா இல்லா மஅபூத பிஹக்கின். நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம், வணங்குவதற்கு தகுதியானவன். இந்த தகுதிங்கிற வார்த்தையை சேர்க்கிறோமா இல்லையா? அதான், அதாவது வணங்கப்படுகிற கடவுள், வணங்கப்படுகிற தெய்வம் நிறைய இருக்கலாம், ஆனா அதற்கு தகுதியோடு வணக்கம் செய்யப்படுதா? அது அவற்றை அவை அவற்றை வணங்குவதற்கு தகுதியோடு வணங்கப்படுதா? இல்ல. புரியலையா? இப்ப மக்கள் பல கடவுளை வணங்குறாங்களே, அந்த கடவுள்களுக்கு மக்கள் வழிபாடுகளை செய்யறாங்க, அந்த கடவுள்கள் வழிபாடு செய்யப்படுவதற்கு தகுதியானவையா? அறவே தகுதி இல்லாதவை, அறவே தகுதி இல்லாதவை. அப்ப ஆகவேதான் நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அறவே இல்லை அல்லாஹுவை தவிர. மக்கள் வணங்கலாம், ஆயிரக்கணக்கில் வணங்கலாம், ஆட்டை வணங்கலாம், மாட்டை வணங்கலாம், புளிய வணங்கலாம், மனுஷனை வணங்கலாம், பூனைய வணங்கலாம், எளிய வணங்கலாம், பண்ணிய வணங்கலாம், நாய வணங்கலாம், இப்படி வழிபாடுகள் அவர்கள் எதுக்கு வேண்டுமானாலும் செய்து கொண்டே செல்லலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புடலங்காயை வணங்கினாங்க. புடலங்கா இருக்குல்ல, ஏன்னா அந்த செடியில வளர்ந்த புடலங்கா வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு இருந்துச்சா பாம்பு மாதிரி. அப்ப இது வந்து பாம்பு புடலங்கா பாம்பு தெய்வம்னு சொல்லிட்டு அதை வணங்கினாங்க. புடலங்கா தெய்வம் புடலங்காயை வணங்குறாங்க. என்ன அவர்கள் எது வேண்டுமானாலும் வணங்கலாம், ஆனால் அவற்றுக்கு தகுதி இருக்கிறதா வணங்கப்படுவதற்கு என்றால் இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அறவே இல்லை. அப்ப முதல் வார்த்தை லா இலாஹ, இரண்டாவது இல்லல்லாஹ். அப்ப என்ன இது ரெண்டு ரெண்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா புரியணும். இப்படி புரிஞ்சாதான் உண்மையான தௌஹீத் உண்மையான இஸ்லாம் நம்ம இடத்துல இருக்கும். வணக்க வழிபாடுகளை நல்லா கவனமா கேளுங்க, சொல்ற வார்த்தையை உங்க மனசுல திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர மற்ற அனைவரையும் விட்டு மறுத்தல் லாயிலாக. முதல்ல பொருள் சொன்னோம், வணங்கப்படுகிறது வணங்கப்படுபவை எதுவும் இல்லை, அது பொருள். அது என்ன விளக்கம் அதுக்கு? வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தையும் விட்டு மறுத்தல், நிராகரித்து விடுதல். லா இலாஹ, வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் கிடையாது, அவற்றை நான் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். இல்லல்லா, அல்லாஹ்க்கு மட்டும் செய்வேன். புரியுதா? இந்த ரெண்டு விஷயத்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல நல்ல தெளிவா புரியணும். நம்முடைய வளரும் பிள்ளைகளுக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவரை விட்டு முற்றிலுமாக மறுத்தல், நிராகரித்தல். இல்லல்லாஹ், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் உறுதி செய்தல். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي. சூரா ஜுக்ருஃப் 43வது அத்தியாயம் 26வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், தன் தந்தையை பார்த்து தன் கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர நீங்கள் எவரையெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டு நான் முற்றிலும் தூர விலகிக் கொண்டேன். அல்லாஹுவை தவிர நீங்கள் எவரை எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டு நான் முற்றிலும் தூர விலகிக் கொண்டேன். எந்த வகையிலும் என் வணக்க வழிபாடுகளை அவற்றுக்கு நான் செய்ய மாட்டேன், அவற்றை விட்டு நான் தூர விலகிக் கொண்டேன். இந்த ஷஹாதாவுடைய இரண்டாவது பகுதி என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ரசூல், தூதர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். சரியா? இது இதனுடைய பொருள். இப்போ குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாசகத்தை குறிப்பிட்டு இருக்கானா? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க குறிப்பிட்டு இருக்கான்னு பார்த்தோம். சூரா அல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் 29வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள். அதுபோன்று சூரா தௌபா 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவூஃபுர் ரஹீம். முஃமின்களே, உங்களுக்கு ஒரு தூதர் நிச்சயமாக வந்து விட்டார். அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார், மனித இனத்திலிருந்தே. உங்களுக்கு சிரமமானது அவருக்கு சிரமமானது. உங்களை அவர் சிரமப்படுத்த நினைக்க மாட்டார். உங்களை கஷ்டத்தில் போட வேண்டும், உங்களை வருத்த வேண்டும் என்று அவர் நினைக்க மாட்டார். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உடையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைந்த போது அங்கே ரசூலுல்லாஹ் இருக்கு கடுமையாக விரோதம் காட்டிய அந்த எதிரிகள் தான் அங்கே மிச்சம் மீது இருந்தார்கள். இதில் 8வது ஆண்டு சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யூம், உங்கள் மீது உங்களை தண்டிக்கப்படாது, அன்துமுத் துலாக்கா, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் போங்க. 8 ஆண்டுகள் மதீனாவில் இருக்கும்போது, மக்காவில் இருக்கும்போது 13 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடித்த அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? லா தஸ்ரீப அலைக்கும் அல்யூம், உங்கள் மீது உங்களை இன்றைக்கு தண்டிக்க மாட்டோம், அன்சு முத்துலப்பா, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் போங்க. அப்படின்னா. அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ரொம்ப பாசத்திற்குரியவர்கள். ஆகவேதான் நாம் நம்மை நேசிப்பதை விட ரசூலை நேசிக்கிறோம். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். சூரா அல்அஹ்சாப் 33வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல எனக்கு நான் என்னதான் ரொம்ப பிடிக்கும் ரசூல், அதுக்கு அடுத்து தான் பிடிக்கணும், ஒரு முஸ்லீமே கிடையாது மூமினே கிடையாது. இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்கள் எல்லோருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு. ஆனா இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி என்ன அடிப்படைகளை நமக்கு கற்றுத் தருகிறது தெரியாது. இன்றைக்கு சமுதாயத்தில் நிலவி இருக்கின்ற பிதா அனாசாரம், குராபாத் மௌட்டிக கொள்கைகள், தக்லீத், அல்லாஹ்வின் தூதரை விட்டுவிட்டு மற்றவர்களை ஆதாரம் கேட்காமல் பின்பற்றுவது, ஆதாரம் கேட்காமல் தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் பின்பற்றுவது, ஒரு இமாமோ ஒரு மார்க்கறிஞரோ ஒரு ஷேகோ இது குரான்ல இருக்குன்னு எடுத்து சொல்லும் போது நம்ம அவருடைய பேச்சு கேட்கிறோம். இப்ப அவருடைய பேச்சை நாம் கேட்டு கட்டு அவருக்கு அவரை பின்பற்றும் பொழுது உண்மையில் நாம் எதை பின்பற்றுகிறோம்? குரானை பின்பற்றுகிறோம். ஒரு ஆலிம் ஒரு ஹதீஸை எடுத்து நமக்கு சொல்கிறார், சஹீஹான ஹதீஸை, நாம் அவரை பின்பற்றுகிறோம். அதாவது அவர் கூறிய ஹதீஸை பின்பற்றுகிறோம். புரியுதுங்களா வித்தியாசம்? ஒரு அறிஞரோ ஒரு ஷேகோ ஒரு இமாமோ அல்லது ஒரு உபதேசம் செய்யும் உபதேசகர் வாஇல் நாசிஹோ அவர் குரானை எடுத்து சொல்லும் பொழுது நாம் அவரை பின்பற்றுகிறோம். உண்மையில் யாரை பின்பற்றுகிறோம், எதை பின்பற்றுகிறோம்? குரானை பின்பற்றுகிறோம். அவர் ஒரு சஹீஹான ஹதீஸை எடுத்து சொல்லும் பொழுது அவர் பேசி கேட்கிறோம். உண்மையில் நாம் எதை பின்பற்றுகிறோம்? ஹதீஸை பின்பற்றுகிறோம். குரான் சுன்னா அல்லாமல் அதற்கு எதிராக, குரான் சுன்னா ஒரு வழிகாட்ட அதில் இல்லாத ஒன்றை ஒரு இமாமோ ஒரு ஆலிமோ ஒரு ஷேகோ ஒரு அறிஞரோ ஒரு உபதேசம் செய்பவரோ கூறும் பொழுது அவர் பேச்சை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டால் இப்ப நாம் அவரை பின்பற்றுவதாக ஆகிவிடும். புரியுதுங்களா? சரி, இப்ப இன்று இது போன்ற பல பிரச்சனைகள் என்னென்ன கூறினோம், ஷிர்க், பிதா, குராஃபாத், தக்லீத், இது போன்ற தீமைகள் சமுதாயத்திலே மலிந்து காணப்பட்டு காணப்படுவதற்கும் அவற்றை தீமை என்று புரிவதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை. எப்படி சரி காணுகிறார்கள்? இதற்கு என்ன கோளாறு, எங்கிருந்து இந்த கோளாறு வந்தது? ஒரு நோய் வந்தா அதுக்கு காரணம் பாக்குறோமா இல்லையா? இந்த நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்? வெறும் நோயை குணப்படுத்துறதா? நோய் எங்கிருந்து வந்துச்சு என்று பார்க்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி புரியவில்லை. எது புரியல? முஹம்மது ரசூலுல்லாஹி புரிந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கோளாறுகள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்காது. சமுதாயம் பிரிஞ்சே இருக்காது. மதுஹபுகளின் பேராலோ, தரீக்காக்களின் பேராலோ, இயக்கங்களின் பேராலோ, தலைவர்களின் பேராலோ சமுதாயம் பிரிய வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி என்ன முஹம்மது ரசூலுல்லாஹிற்குள் இருக்கிறது? குரான் சுன்னாவுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வாசகம் நான்கு கல்வியை நமக்கு கற்றுத் தருவதாக கூறுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹிற்குள் எத்தனை கல்விகள் இருக்கின்றன? எத்தனை? நான்கு. ஒன்று என்ன? இத்தாஅத்துஹு ஃபீமா அமர். இத்தாஅத்துஹு ஃபீமா அமர், அவர் என்ன கட்டளையை நமக்கு கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுதல், அதற்கு கீழ்படிதல். நூற்றுக்கணக்கான குரான் வசனங்களை உங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், ரசூலுக்கு கீழ்படியுங்கள். அப்ப ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பாக கட்டளையிட்டு விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது மறு அபிப்பிராயம் கொள்வதற்கு. முடிஞ்ச அவ்வளவுதான். இல்ல எனக்கு ரசூல் நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல, நீங்க சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நீங்க சொன்னபடி நான் நடக்க மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான், இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமிய விட்டு வெளியேறி விட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப முதலாவது அர்த்தம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹுடைய இத்தாஅத்துஹு ஃபீமா அமர், அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நடத்தல், அவர்களுக்கு கீழ்படிதல். இரண்டாவது தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை உண்மை என நம்புதல். இது இந்த கோப்படியில உள்ள புத்திக்கு பட்டாலும் சரி படாட்டியும் சரி, இந்த மண்ட ஓட்டில் உள்ள புத்திக்குள்ளார புகுந்தாலும் சரி புகுறவில்லை என்றாலும் சரி, எனக்கு அவசியம் இல்லை. ரசூல் சொன்னார்கள், இதற்கு அர்த்தம் தெளிவாக இருக்கிறது, நான் அதை புரிய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. ரசூல்ல மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி போயிருப்பாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருப்பாங்க, இடையில சூரியன் வந்திருக்குமா, அதெல்லாம் எப்படி கடந்திருப்பாங்க, வானம் இவ்வளவு தடிப்புன்னு சொல்றானே அதை எப்படி பிளந்திருப்பாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு மேல போனவொன்னா குளிராயிடுமே, எப்படி அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க, இந்த கேள்விக்கு எல்லாம் எனக்கு வேலை கிடையாது. இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன்னா இஸ்லாத்து வந்து வெளியே அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சில பேர் இப்படிதான் கேட்டு கேட்டு இந்த குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச கதையா இஸ்லாத்தை வெட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி போட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜும்மால பயன்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேச வேண்டியது, இந்த ஹதீஸ் இது அறிவுக்கு ஒத்து வரல, இந்த ஹதீஸ் இது குரானுக்கு ஒத்து வரல, இதை ஒதுக்கிடணும், இந்த ஹதீஸ் இது புகாரில இருக்குது முஸ்லீம்ல தான் இருக்குது, இருந்தாலும் என்ன செய்ய, யாராவது பின்னாடி காலத்துல புகுத்திருப்பாங்க, இது அறிவுக்கு ஒத்து வர மாட்டேது, இதையும் தூக்கிடு. இப்படி புதுசு புதுசு புதுசா அவங்களுடைய அறிவுக்கு யோசிச்சு 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 இதெல்லாம் புத்திக்கு ஏற மாட்டேங்க, இதெல்லாம் புத்திக்கு ஏற மாட்டேங்க, தூக்கிக்கிட்டே போ. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இப்ப என்ன சொன்ன கடைசியா, என்ன சொன்னோம், தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர். இரண்டாவது கல்வி என்ன, ரசூலுல்லாஹ் என்ன செய்திகளை சொன்னாங்களோ, அது வானத்துக்கு மேலுள்ள செய்தியை சொல்லியிருந்தாலும் சரி, வானத்துக்கு கீழே உள்ள செய்தியை சொல்லியிருந்தாலும், பூமிக்கு கீழே உள்ள செய்தியை சொல்லியிருந்தாலும், நடந்து போன செய்தியை சொல்லியிருந்தாலும், அவங்க காலத்தில் நடந்த செய்தியை சொல்லியிருந்தாலும், இனி வரும் காலத்தில் சொன்ன செய்தியா இருந்தாலும் சரி, தஜ்ஜால் வருவாங்கன்னு சொன்னாங்க, தஜ்ஜால் நிச்சயமா வருவான், யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க, யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, அது எப்படி இறங்க முடியும், இவ்வளவு காலமா உயிரா எப்படி வானத்தில் இருப்பார், தஜ்ஜால்னு ஒருத்தர் இருந்தானா இன்னைக்கு நம்ம போய் பார்த்துருக்கலாமா இல்லையா, இத்தனை டெலஸ்கோப் இருக்குது, இத்தனை வந்து சேட்டலைட் இருக்குது, இத்தனை டிவி ஸ்டேஷன் இருக்குது, உலகம் ஃபுல்லா பிளைட்ல சுத்தி வர்றாங்க, இன்னமா கண்டுபிடிக்க முடியாம இருக்குது அவனை, யஜூஜ் மௌஜூஜ் எங்க இருக்கிறாங்க, அவங்க துல்கர்னை ஏற்படுத்திய பாலம் எங்க இருக்கு, இந்த வேலையெல்லாம் உனக்கு கிடையாது. இந்த வேலையெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அதற்குள்ளே நேரம் வரும்பொழுது அல்லாஹ் புரிய வைப்பான், சரியா இல்லையா? 150 வருஷத்துக்கு முன்னாடி கேமராவை பத்தி மைக்க பத்தி போனை பத்தி பேசினா அவனுக்கு புரியுமா, புரிஞ்சிருக்குமா? அப்ப ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வெளிப்படுத்துகிறான். அப்ப தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் உண்மை, ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் உண்மை. மூன்றாவது வதர்க்கு மா ஜஜர், எதை ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்களோ, இங்க போவாத, இதை செய்யாத, இதை பேசாத, இதை பார்க்காத என்று எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்களோ, நமக்கு விலக்கிட்டாங்களோ, விலகிற வேண்டியதுதான். பன்னிக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க, வட்டி வாங்காதீங்கன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இல்லங்க, இந்த காலத்தில் உள்ள பன்னிலாம் ஹை டெக்னாலஜியில வந்து வளருது, ரொம்ப சுத்தமான சூழ்நிலையில வளருது, நம்ம ஊர்ல உள்ள ஆடு மேய்கிறத விட சுத்தமான இடத்துல மேயுது, சாப்பிடலாமான்னு கேட்கலாமா? முடியாது. வட்டி அந்த காலத்துல ஏழைகள் நலிஞ்சு போயிடுவாங்க, சிரமப்படுவாங்க, அப்படிங்கறதுனாலதான் ஹராமாக்குனாங்க. இன்றைக்கு செல்வந்தர்கள் வாங்குறாங்க செல்வத்தை பெருக்கிறதுக்காக வேண்டிய, அதனால இது கூடும். சட்டம் போடலாமா மாத்தலாமா? முடியாது. எதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு தடுத்து விட்டார்களோ, ஹராம் என்று சொல்லிவிட்டார்களோ, ஹராம், அவ்வளவுதான். காலங்கள் மாறினாலும் சரி, கருத்துகள் மாறினாலும் சரி, அல்லாஹுடைய ஷரியா மாறாது. அப்போ வதர்க்கு மா ஜஜர், மூன்றாவது கல்வி என்ன கல்வி, ரசூலுல்லாஹ் தடுத்தத விட்டுறணும். கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கூடாதாங்க. அது கூடுங்கிறதுக்கு என்ன வழியும் பார்க்க கூடாது, அத ஆகமாக்குறதுக்கு என்ன வழியும் தேடக்கூடாது. நான்காவது, இது கடைசியா வந்தாலும் ரொம்ப முக்கியமானது, என்ன, இபாதத்துல்லாஹ் அலா மா ஷரா, அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவர்கள் காட்டிய வழியில். யார் காட்டிய வழியில? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இன்றைக்கு கபர்களை வணங்குகிற மக்கள் அல்லாஹ்வை வணங்குறோம்னு சொல்றாங்க. உருஸ் எடுக்கிற மக்கள் இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்யற நேர வணக்க வழிபாடு, அவுலியாக்களை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை வணங்குறோங்கிறாங்க. இப்படி வணக்க வழிபாடுகளுடைய உருவங்கள், நிறங்கள், தோற்றங்கள் மக்கள் நாளுக்கு நாள் உருவாக்கிக்கிட்டே போறாங்க. இந்த அடிப்படை நான்காவது இந்த கல்வியை புரிந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நீங்க ஊர்ல பார்த்திருக்கலாம். அதான் சொல்வதற்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொல்லிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? என்னப்பா இது அதான் புதுசா அதாமனா இருக்கு. இன்ன நீங்க களிமா சொல்லக்கூடாதுங்கிறாரு, ஒரு பிஸ்மில்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. வஹாபி ரசூலாவை ஏசுற குரூப், ரசூலாவ காமத்துக்கு முன்னாடி சலவாத்து சொல்லுவாங்க, காமத்துக்கு பின்னாடி சலவாத்து சொல்லுவாங்க. என்ன தொழுது முடிச்சவன காரைக்கு எல்லாம் போனீங்கன்னா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியில் முஸ்தஃபல் முக்தார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே போங்க நீங்க. இதெல்லாம் எங்க இருந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? ஷபே பராத் வழிபாடு, ஷபே பராத்துல விசேஷமான தொழுகை வழிபாடு, விசேஷமான கூட்டு திக்ரு வழிபாடுகள், இன்னும் நிறைய சஃபரு களியில ஒடுக்கத்துக்கு இப்படி நிறைய இருக்கு. அதை சொன்னா அதுக்கு ஒரு தனி நம்ம ஒரு சிட்டிங் வைக்கணும். என்ன இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ்வை வணங்குறோம்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ஏத்துப்பானா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பு இல்லாம நீங்க எந்த வணக்க வழிபாட்டை கொண்டாந்து அல்லாட்ட கொடுத்தாலும் தூக்கி குப்பையில போட்டுருவோம். நீங்க சுஜூதுலயே கடங்க. நீங்க அல்லாஹ்க்கு அந்த சுஜூது தேவையில்லை. அல்லாஹ்க்கு எந்த சுஜூது தேவை? முஹம்மது செஞ்ச சுஜூத நீ செய்ய நான் ஏத்துக்கிறேங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் செஞ்ச சுஜூது? குர்ஆன். அதுக்கு நன்மை சொல்லவா வேணும்? சுஜூதுல போய் குர்ஆன் ஓதலாமா? சுஜூதுல போய் குர்ஆன் ஓதலாமா? ஆயத்துல் குர்சி அஅஸமு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல உள்ள ஆயத்துகளிலே மகத்தான ஆயத்து சூரத்துல் இக்லாஸ், தஅஜிலு சுலுஸல் குர்ஆன், மூன்றில் ஒரு குர்ஆனுக்கு சமம் சூரத்துல் இக்லாஸ். சுஜூதுல போய் ஓதலாமா? அல்லாஹ்வுக்கு நரகத்துல போட்டுருவான். எதுக்கு? நீ குர்ஆன் ஓதுறங்கறதால போடல, நபிக்கு மாறு செய்தா என்பதனால அல்லாஹ்வுக்கு போட்டுருவான். மிகப்பெரிய சலஃப் ஒருத்தங்க, நம்ம சயீது இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கும், பள்ளியில சுபூத் தொழுது உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி வழமையா எந்திரிச்சு தொழுதுகிட்டே இருக்காரு, எட்டு ரக்காத்து ஆறு ரக்காத்து பத்து ரக்காத்து. அப்ப இமாம் கூப்பிடுறாங்க, தம்பிங்க வாங்க. நான் பாக்குறேன் நீங்க தொழுதுகிறீங்களா ஜனக்கு, இது என்ன தொழுக அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆளுக்கு கோவம் வந்துச்சு, டென்ஷன் ஆயிட்டார். தெரியும் இமாமை பத்தி, சுன்னாவை பின்பற்றுபவர்கள், விதாயத்துகளை கண்டிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தான் தொழுத தொழுகையை இவங்க ஆட்சேபனை பண்ணி கேட்கிறாங்க, புரிந்து கொண்டு சொல்றாரு. நான் தொழுதால செய்யற பாவமா செய்யறேன், தொழுகைக்காக அல்லாஹ்வுக்கு நரகத்துல போடுவானா? உலு செய்து தொழ வேண்டிய நேரத்துல ஷர்த்துகளை பேணி முஸ்தஹபுகளை பேணி தொழுகிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் தொழுகிறேன் இவ்வளவு அழகா அல்லாஹ்வுக்கு நரகத்துல போடுவானா? இதுல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இமாம் சொன்னாங்க, தம்பி நீ தொழுதுனால தூக்கி அல்லாஹ் உன் நரகத்துல போட மாட்டாப்பா, நீ ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை வழமையாக்கின பத்தியா, ஒரு பிதத்தை செஞ்சல அதனால தூக்கி அல்லாஹ் உன் நரகத்துல போடலாம். பாத்தீங்களா? மக்கள் போய் பாத்தீங்கன்னு சொன்னா தராவீஹ்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலயும் வகை வகையான திக்ருகளை செய்வாங்க. அவங்க நினைப்புக்கு என்ன, அதெல்லாம் இபாதத்துன்னு செய்யறாங்க. அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? அங்கீகரிக்கப்படாது. அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்படாது. அப்ப இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே நாலு இல்முகள் இருக்கின்றன, இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இத்தாஅத்துஹு ஃபீமா அமர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளைகளை நமக்கு சொன்னார்களோ அவற்றுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது தஸ்தீக்குஹு ஃபீமா அக்பர், அவர்கள் என்ன செய்திகளை சொன்னார்களோ அவற்றை நாம் உண்மை என நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அனைத்து செய்திகளிலும் அவர்கள் உண்மையாளர்கள் என்று நம்ப வேண்டும். மூன்றாவது தர்க்குமா ஜஜர், அவர்கள் எதையெல்லாம் கண்டித்தார்களோ, செய்யக்கூடாது என்று நமக்கு தடுத்தார்களோ அவற்றை விட்டுவிட வேண்டும். நான்காவது இபாதத்துல்லாஹி அலா மாஷரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் இபாதத்துகளை செய்ய வேண்டும். இந்த நான்கு விஷயங்களை கணக்கு. அப்ப இஸ்லாமுடைய முதல் அடிப்படை ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வில இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதன் கருத்தை தெளிவாக புரிய வேண்டும். இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே நாலு இல்முகள் இருக்கின்றன. அடுத்து தொழுகை, இதனுடைய சட்டத்திட்டங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நோன்பு, ஜகாத்து, நோன்பு, ஹஜ். இப்ப இந்த தீனை அறிவதில் முதலாவது விஷயம் இஸ்லாமை அறிதல். இஸ்லாமில் ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன. புரியுதுங்களா? இன்ஷா மொத்தம் மூன்று அடிப்படை சொன்னோம். முதல் அடிப்படை என்ன? அல்லாஹுவை அறிதல். இரண்டாவது அடிப்படை என்ன? தீனை அறிதல். இந்த இரண்டாவது அடிப்படையில மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஈமான், மூன்றாவது இஹ்சான். முதல் அம்சம் இஸ்லாம், அதில் அஞ்சு அம்சம் இருக்குது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஸலா, ஜகாத், ஹஜ், ஸௌம். இப்ப இரண்டாவது அடிப்படை, இரண்டாவது அம்சம் என்ன? ஈமான். அதாவது இந்த புத்தகத்தில் இமாம் மூன்று அடிப்படைகளை பத்தி நமக்கு விளக்குறாங்க. மூன்று அடிப்படைகளை தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் அடிப்படை என்ன? மாரிஃபத்துல் அப்தி அன் ரப்பிஹி, அடியான் தன்னுடைய ரப்பை அறிதல். இரண்டாவது மாரிஃபத்துல் அப்தி அன் தீனிஹி, அடியான் தன்னுடைய தீனை அறிதல், தன்னுடைய மதத்தை, தனது சமயத்தை, தனது நெறியை அறிதல். தீன் என்றால் அதுல மூன்று இருக்கு. தீன்ல எத்தனை இருக்கு? மூணு இருக்கு. ஒன்னு இஸ்லாம், இரண்டாவது ஈமான், மூன்றாவது இஹ்சான். அப்புறம் இஸ்லாம் இதுல அஞ்சு இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஸலா, ஜகா, ஹஜ், ஸௌம். இப்ப ஈமான், இந்த ஈமான்ல நிறைய இருக்கு. ஈமான்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸஹி முஸ்லிமுடைய 58வது ஹதீஸ், அல் ஈமானு பிதுஉன் வ ஸபுஉன் அவ் பிதுஉன் வ ஸித்தூன ஷுஅபா فافضلها قول لا اله الا الله وادناها اماطه الاذى عن الطريق والحياء شعبه من الايمان. ஈமான் ல 60 க்கு மேற்பட்ட 70 க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. சிறந்தது لا اله الا الله என்ற சொல். கடைசியில் உள்ளது பாதையில் தீங்கு தரக்கூடியதை அகற்றுவது. வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி, ஈமானின் ஒரு அம்சம். இது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்ப மார்க்கத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கையோட கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துறாங்க. இப்ப இந்த ஈமானுடைய மிக முக்கியமான அடிப்படைகள் என்று ஆறு அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். குரானிலும் அது கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஈமானை பற்றி கேட்கப்பட்ட போது, அந்த ஹதீஸ் பின்னாடி விவரமா வரும், புத்தகத்தில் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஈமானை பற்றி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்கள்? அன் துமின பில்லா, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வமலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை, வகுதுபிஹி, அவன் இறக்கிய வேதங்களை, வருசுலிஹி, அவன் அனுப்பிய தூதர்களை, வல் யௌமில் ஆகிர், அல்லது வல் பாக்கி பாதல் மூர், மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவதை, வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதியின் படிதான் நன்மை தீமை நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப ஈமான் இரண்டாவது அம்சமாகிய ஈமான் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த ஈமான்ல ஆறு அம்சங்கள் இருக்கின்றன. ஈமானுக்குள்ளார ஆறு. இந்த ஆறையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அப்படி நம்ப வேண்டும். ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த ஈமான்ல தடுமாற்றமோ சந்தேகமோ குழப்பமோ எதுவுமே நுழைஞ்சிடக்கூடாது. சரி, இப்ப அல்லாஹுவை நம்ப வேண்டும். அல்லாஹுவை நம்புவதுல நீங்க பாருங்க, முதலாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய வுஜூத், அல்லாஹ் என்பது சூனியம் அல்ல, இல்லாத ஒன்று. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புதல். இரண்டாவது அவனை ரப்பாக நம்புதல். மூன்றாவது அவனை மஅபூதாக ஏற்றுக்கொள்ளுதல். நான்காவது அவனுக்குள்ள தன்மைகளும் பெயர்களும் பண்புகளும் அவனுக்கே சொந்தமானவை. அந்த பண்புகள்ல, அந்த தன்மைகள்ல அவனுக்கு நிகரோ கூட்டோ யாரும் கிடையாது. புரியுதா? இந்த நான்கு நம்பிக்கைகள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல் இருக்கணும். ஒன்று என்ன? அல்லாஹ்னு ஒருவன் இருக்கிறான். இரண்டாவது அவன் தான் ரப்பு. மூன்றாவது அவன் தான் மஅபூத். நான்காவது வலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவன் வெறும் ஒரு பொருள் அல்ல, அவனுக்கு பண்புகள் இருக்கின்றன, இலக்கணங்கள், லட்சணங்கள் இருக்கின்றன. ரஹ்மான், ரஹீம், ஹாலிக், வதூத், முஹீ, முமீத் என்ற உயர்ந்த பண்புகள் அவனுக்கு இருக்கின்றன. அடுத்து மலக்குகள், மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல். மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் என்ன? மலக்குகள் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்களுடைய உட்காருதல் இங்கிருந்து வான வரைக்கும் போயிடுது. நம்முடைய சலாமை ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைக்கின்றார்கள், எடுத்து வைக்கின்றார்கள், நம்முடைய அமல்களை பதிவு செய்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அப்ப வானவர்கள் இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை கொள்ளுதல். அவர்களில் அல்லாஹு தஆலா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயர்களை குறிப்பிட்டானோ அவர்களை அந்த பெயரோடு நம்புதல். எப்படி? ஜிப்ரீல் என்று ஒரு மலக்கு இருக்கிறார், இஸ்ராஃபீல் என்று ஒரு மலக்கு இருக்கிறார், மீகாயில் என்று ஒரு மலக்கு இருக்கிறார், மலக்குல் மௌத் என்று ஒரு மலக்கு இருக்கிறார், மலக்குல் ஜிபால் மலைகளின் மலக்கு என்று ஒருவர் இருக்கிறார், மலக்குல் ரியாஹ் காற்றுகளுக்குள்ள மலக்கு என்று ஒருவர் இருக்கிறார். இப்படி எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொன்னாங்களோ அந்த பெயர்களோடு அவங்களை நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து யாருடைய பெயர் கூறப்படலையோ அவங்கள நம்ம சாதாரண அப்படியே நம்பிக்கிறது. இந்த மலக்குகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மலக்குகள் இருக்கிறாங்க. வானத்தில ஒரு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் அங்க எம்டி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் மௌதி கதமின் இல்லா வ மலக்குன் காயிம் அவ் ராகி அவ் சாஜித். இந்த முதல் வானம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த வானம் ததும்புகிறது, நடுங்குகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஸ்டெப்புக்கு கூட இடம் எம்டி இடம் கிடையாதுங்க. அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்காக வானவர்களை படைத்து அதற்கு மேல நிரப்பி வச்சிருக்கிறான். ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு வானவர் ருக்குவிலே அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு வானவர் சுஜூதிலே. அப்படிப்பட்ட ரப்புக்கு நம்ம வணங்கலனா அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நஷ்டம் யாருக்கு? நமக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அடுத்து வானவர்களுக்கு சில தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வானவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தூது செய்தியை கொண்டு வர்றது, மீகாயிலுக்கு அல்லாஹு தஆலா மழைகள் இது போன்ற வேலைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்ராஃபீலுக்கு உலகத்தை அழிக்கும் நாள் என்று எக்காலத்திலே சூழ் உத வேண்டிய அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படி யாருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நம்ம நம்பணும், சரியா? அடுத்து வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல்ல அல்லாஹு தஆலா மக்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக வானத்திலிருந்து வேதங்களை இறக்கி இருக்கிறான் என்று பொதுவாக நம்பிக்கை கொள்ளுதல். இரண்டாவது, அந்த வேதங்கள்ல எதனுடைய பெயர்கள் நமக்கு கூறப்பட்டுச்சோ, தௌராத் இன்ஜீல் ஜபூர் குர்ஆன், இப்படி பெயர் கூறப்பட்டதை பெயரோடு நம்பிக்கை கொள்ளணும். அடுத்ததாக அந்த வேதங்கள்ல அல்லாஹு தஆலா என்னென்ன செய்திகளை சொல்லி இருந்தானோ அந்த செய்திகள் எல்லாம் உண்மை, சரியா? அடுத்து அந்த வேதங்கள்ல என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை ஏற்று நடத்தல். இப்ப முந்தைய வேதங்கள் எல்லாம் மக்களுடைய கைகள் அதிலே குழங்கியதால் மாற்றப்பட்டு விட்டன. அந்த வேதங்கள் உள்ள நன்மைகள் எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒன்று சேர்த்து விட்டான். அடுத்து தூதரை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த தூதரை நம்பிக்கை கொள்ளுதல்ல ஒன்று என்ன, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூதுத்துவத்தை கொடுத்தான், அது உண்மை. அந்த தூதர்களில் எவரையும் நான் மறுக்க மாட்டேன். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஆதம் நபியிலிருந்து நம் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களையும் அப்புறம் ரசூல்மார்கள், முதல் ரசூல் நூர் பின்னாடி வரும், அவர்களிருந்து எல்லா ரசூல்மார்களையும் நான் அங்கீகரிக்கிறேன். அவங்கள யாரையும் நான் தூதர் இல்லை என்று மறுக்க மாட்டேன். அடுத்ததாக அந்த தூதர்கள் யார் யாருடைய பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானோ அவர்களுடைய பெயரோடு அவர்களை நம்பிக்கை கொள்ளணும். ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், இது மறுமையை குறித்து நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை. அடுத்து விதியை நம்பிக்கை கொள்ளுதல், தக்தீர் விதி. இன்றைக்கு பல வழிகேடர்கள் வழிகெடுப்பவர்கள் இந்த தக்தீரை வைத்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முந்தைய காலத்திலையும் சரி இப்பயும் சரி எங்கெல்லாம் வழிகேடர்கள் தோன்றுகிறார்களோ அவங்க முதல்ல கையில் எடுக்கிறது விதியை தான், சரியா? அதனால இந்த விதி விஷயத்துல ரொம்ப தெளிவா நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கணும். யார் விதியை நம்பவில்லையோ அவர் அல்லாஹுவை நம்பவில்லை. விதியை மறுப்பவர் இந்த உம்மத்துடைய மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவருக்கு சமமானவர். புரியுதுங்களா? இந்த விதியை நம்புறதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு என்று சொன்னா, இந்த உலகத்துல எது நடந்ததோ எது நடக்கிறதோ எது நடக்குமோ மொத்தமாகவும் விரிவாகவும், அதாவது டோட்டல் அண்ட் டீடைல், மொத்தமாகவும் விரிவாகவும் அல்லாஹ் அவனுக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரியும். நமக்கு நடந்ததுக்கு பின்னாடிதான் தெரியும். அல்லாஹுடைய இல்ம் அப்படி கிடையாது. நடப்பதற்கு முன்பே என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்தெந்த வகையில் நடக்கும் என்ற எல்லா விவரமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப தக்தீருடைய முதல் அடிப்படை இருக்கிறது அல் ஈமானு பிஇல்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய அறிவை நம்புதல். மா கான வமா யகூன், நடந்தது நடக்க இருப்பது எல்லாம் அல்லாஹ்விற்கு தெளிவாக தெரியும், எந்த ஒன்றும் அல்லாஹ்விற்கு மறைந்ததில்லை. இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்ததையும் நடக்க இருப்பதையும் ஒரு பதிவேட்டை ஏற்படுத்தி, பதிவேட்டை படைத்து அதில் எழுதிவிட்டான். அந்த பதிவேட்டுக்கு பெயர் அல்லவ்ஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட பலகை. அந்த பலகை எப்படி இருக்கும், இன்றைக்கு நாம் தண்ணி ஊற்றி வளர்க்கிற இந்த மரத்தால் இருக்குமா? அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் சொல்றா அது ஒரு பலகைன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்றோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்தது நடக்க இருப்பது இவை அனைத்தையும் கலம் என்ற எழுதுகோளுக்கு கட்டளையிட்டு அல்லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற பதிவு பதிவேட்டில் பதிவு செய்து விட்டான். இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் வானத்திற்கு மேலோ வானத்திற்கு கீழோ பூமிக்கு மேலோ பூமிக்கு கீழோ எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது. நான்காவது, இந்த உலகத்தில் எது நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ் படைத்துத்தான் நிகழ்கிறதே தவிர அது தானாக உருவாவது கிடையாது. அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனின் செயலாக இருந்தாலும் சரி. புரியுதா? தக்தீர், விதி, நன்மை தீமை விதியை கொண்டுதான் நடக்கின்றன என்று நம்புதல். இதுல நான்கு விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த தக்தீர்ல நாலு விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரியாதவரை அல்லது அறியாதவரை அல்லது நம்பிக்கை கொள்ளாதவரை தக்தீரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். ஒன்று என்ன? அல் ஈமானு பிஇல்மில்லாஹி பிமா கான வமா சயகூன், நடந்தது நடக்க இருப்பது எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். மொத்தமாகவும் அறிந்து வைத்திருக்கிறான், விரிவாகவும் அறிந்து வைத்திருக்கிறான். எல்லாம் அவனுக்கு சமமே, எந்த ஒன்றும் அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து மறையாது. வானத்திற்கு எது ஒன்று ஏறினாலும் இறங்கினாலும், பூமியில் எது ஒன்று நுழைந்தாலும், பூமியிலிருந்து எது ஒன்று வெளியேறினாலும் அல்லாஹ் அறியாமல் நடப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்ம். இரண்டாவது, அல்லாஹ் கலம் என்ற எழுதுகோளுக்கு கட்டளையிட்டு அல்லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில் அனைத்து விவரங்களையும் எழுதியிருக்கிறான் என்று நம்புதல். மூன்றாவது, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று நம்புதல். நான்காவது, இந்த உலகத்தில் எது நிகழ்ந்தாலும் சரி, எது ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ்தான் அதை படைக்கிறான். அல் ஹல்க், படைத்தல். மனிதன் தன் செயலை படைப்பதில்லை, மனிதன் செய்கிறான் ஆனால் செயலை படைப்பவன் அல்லாஹ். மனிதனின் செயலுக்கு அல்லாஹ் கூலி தருகிறான். அவன் நன்மை செய்தால் நல்ல கூலி தருகிறான், அவன் தீமை செய்தால் அவனுக்கு தண்டனை தருகிறான். அப்ப செயல்களாக இருந்தாலும் சரி, பொருள்களாக இருந்தாலும் சரி, அவற்றை படைப்பவன் அல்லாஹ். இப்ப இந்த ஈமானுடைய ஆறு அம்சங்களை ஈமானில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்புதல், அவனுடைய மலக்குகளை நம்புதல், அவனுடைய வேதங்களை நம்புதல், அவனுடைய தூதர்களை நம்புதல், மறுமை நாளில் எழுப்பப்படுவதை நம்புதல், விதியை நம்புதல். இந்த ஒவ்வொன்றிலும் நான்கு இல்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அடிப்படையின் மூன்றாவது அம்சம் அல் இஹ்சான். இதை பற்றி இன்று நாம் தெரிந்ததற்கு பிறகு மூன்றாவது அடிப்படையையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்து கற்று முடிக்க இருக்கிறோம். இரண்டாவது அடிப்படை தீனை அறிந்து கொள்ளுதல். இந்த தீனில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் இஸ்லாம், இரண்டாவது அல் ஈமான், மூன்றாவது அல் இஹ்சான். இந்த அல் இஹ்சான் என்பதிலே ஒரே ஒரு அம்சம் மட்டும்தான் இருக்கிறது. அல் இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வானவர் தலைவர் ஜிப்ரீல் வினவுகிறார், வமல் இஹ்சான், தூதரே இஹ்சான் என்றால் என்ன? அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தந்தார்கள். என்ன பதில்? أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனை நீ பார்ப்பது போன்று, அவனை பார்க்கிறாய் என்ற நிலை உனக்கு வரவில்லை என்றால் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை மறந்துவிடாதே. அல் இஹ்சான், இதற்கு தமிழிலே என்ன சொல்வது? அரபியிலே அஹ்சன யுஹ்சினு இஹ்சானன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதிகமாக பயன்படுத்திய பதங்களில் ஒன்று அல் இஹ்சான் என்பது. இன்ன அல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான், விரும்புகிறான். அஹ்சினு, நீங்கள் நன்மை செய்யுங்கள், இஹ்சான் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகிய முறையில் செய்வதற்கு இஹ்சான் என்று சொல்லப்படும். அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுதல். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை கடமைகளை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலே முழுமையான மன தூய்மையுடன் நிறைவேற்றுதல், அதற்கும் அல் இஹ்சான் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய மார்க்கத்தினுடைய அம்சமாக ஒரு பிரிவாக இந்த இஹ்சானை விளக்கும் போது அதற்கு என்ன பொருள் சொன்னார்கள்? அதுதான் இங்கே நம்முடைய பாடம். அதாவது, ஒரு அடியான் தன்னுடைய நெஞ்சிலே, தன்னுடைய கல்விலே, இதயத்திலே அவன் தான் அல்லாஹுவை பார்ப்பதாக, தான் அல்லாஹுவிற்கு முன்னால் நின்று அல்லாஹுவை பார்த்தால் நம்முடைய கல்விலே என்ன ஒரு அச்சம், எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குமோ அந்த பயத்தோடு அல்லாஹுவை வணங்குதல், இது இஹ்சானுடைய உச்சநிலை. அந்த நிலைமை ஏற்படவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இன்று நம்முடைய வணக்க வழிபாடு இந்த நிலையில் இருக்கிறதா? நாம் தொழும்போது நமக்கு இந்த உணர்வு இருக்கிறதா? அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாஹுவை நான் பார்க்கிறேன். தொழுகைக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சில நாணயங்களை அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யும் போது கூட அந்த பயத்தோடு செய்தல், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிறேன், என் மன தூய்மையை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்வான். இந்த இஹ்சான், மன தூய்மை, அல்லாஹுவின் பயம் இல்லை என்றால் அத்தகைய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ் அலட்சியமாக கவனமின்றி இருக்கும் உள்ளத்திலிருந்து வரும் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று பலர் கையேந்தி மணிக்கணக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆனால் அந்த பிரார்த்தனையில் அவர்களுடைய ஈடுபாடு இருக்கிறதா? யாரிடத்திலே கேட்கிறோம், எப்படிப்பட்ட ரப்பிடத்திலே கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக கொடுப்பான், அந்த பயம் கலந்து அல்லாஹுவின் மீது ஆர்வம் இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலட்சியமாக கவனக்குறைவாக இருக்கும் உள்ளத்திலிருந்து எழும் பிரார்த்தனையை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன் அல்லாஹ மஅல் லதீன தக்கவ் வல் லதீன ஹும் முஹ்சினூன், சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம் 128வது வசனம். நிச்சயமாக அல்லாஹ் அவனை அஞ்சுகிறவர்களுடன், இன்னும் யார் இஹ்சான் என்ற தன்மையை பெற்றுவிட்டார்களோ அவர்களுடனும் இருக்கிறான். அல்லாஹ் இவர்களோடு இருக்கிறான் என்றால் என்ன? அல்லாஹுடைய அன்பு இவர்களோடு இருக்கிறது, அல்லாஹுடைய விசேஷமான அருள் இவர்களோடு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய மஹியத் அல்லாஹுடைய விசேஷமான அருள் உங்களுக்கு இருக்கணும். எப்போதும் அல்லாஹுடைய அரவணைப்பில் இருக்கணும். அல்லாஹுடைய அந்த நெருக்கத்திலே பாசத்திலே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்க காசு பணம் செலவழிக்க வேண்டியது கிடையாது. அதற்காக பெரிய நீங்க ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது கிடையாது. அல்லாஹ் அந்த முயற்சியை மிக எளிதாக்கி வைத்திருக்கிறார். தக்குவா, அல்லாஹுடைய பயம், இஹ்சான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே இருக்கிறேன். அல்லாஹுடைய விசேஷமான அருளுக்கு அருகிலே அருளுக்குள் நாம் வந்து விடலாம். பாருங்க, இன்றைக்கு மக்கள் பெரிய தலைவருடைய அருகில் இருப்பதை, அந்த தலைவருடைய அரவணைப்பில் இருப்பதை, அவருக்கு பக்கத்தில் இருக்கதை விரும்புகிறார்கள். தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், இந்த மலிக்கு முக்ததிர், யாருக்கு மேல் ஒரு தலைவன் இல்லையோ, அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், அல்லாஹ் நீதான் எங்கள் தலைவன், உண்மையான தலைவன், தலைமைத்துவத்துக்கு தகுதியானவன், எந்த குறையும் அற்றவன். அந்த ரப்புடைய அரவணைப்பிலே வருவதற்கு இந்த இஹ்சான் என்ற தன்மை தேவை. இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹுமஹ்சினூன். இந்த தன்மையை அடையும் போதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்களே ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் கூறியதாக, மன் ஆதா வலியம் மின் அவுலியாயி ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, என்னுடைய நேசர்களில் ஒரு நேசருக்கு யார் தொந்தரவு தருகிறாரோ அவரிடத்திலே நான் போர் செய்ய அறிவிப்பு செய்கிறேன். ரெண்டே ரெண்டு குற்றங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போருடைய பிரகடனத்தை செய்கிறான். ஒன்று குர்ஆனிலே வட்டி வாங்குகிறவர்கள், அதை விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்கள் மீது போர் தொடுக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது அல்லாஹுடைய நேசர்களுக்கு, அல்லாஹுடைய நேசர்களுக்கு தொந்தரவு தரும்போது, அவர்களுடைய மனம் புண்படுத்தப்படும் போது அல்லாஹ் சொல்கிறான், யார் அவர்களை தொந்தரவு செய்கிறார்களோ, அவர்களை புண்படுத்துகிறார்களோ, அவர்களை பார்த்து உங்கள் மீது அல்லாஹுடைய போர் நிகழும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹுக்கு நெருக்கமாயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், சூரா அஷ்-ஷுஅரா, வ தவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம் அல்லதீ யராக ஹீன தகூம் வ தக்கல்லுபுக வ தக்கல்லுபுக ஃபிஸ் ஸாஜிதீன் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். சூரா அஷ்-ஷுஅரா 217 இருந்து 220 வரை உள்ள வசனம். வ தவக்கல், நபியே நீங்கள் சார்ந்து விடுங்கள், நம்பிக்கை வைத்து விடுங்கள், பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள். அல் அஸீஸ் மிகைத்தவனிடம், ரஹீம் கருணையாளனிடம், அல்லதி அவன் எத்தகையவன், யராக யரா பார்க்கிறான், க உம்மை, ஹீன தகூம் நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் போது, வதகல்லுபக தொழுகையில் நீங்கள் அசையும் போது, ருக்குல் செய்கிறீர்கள், சுஜூது செய்கிறீர்கள், சுஜூதிலிருந்து எழுகிறீர்கள், பிறகு கியாம் நிலைக்காக நீங்கள் எழுகிறீர்கள், இந்த அனைத்தையும் தொழுகையாளிகளுடன் நீங்கள் தொழுவதை அசைவதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து தொழுங்கள் என்பதாக. ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதல், முஸ்லிம்களோடு சேர்ந்து தொழுதல். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அவன் பார்க்கிறான், அவன் கேட்கிறான், அவன் அறிகிறான். லா யக்ஸா அலைஹி ஷை, நம்முடைய பேச்சில் எதுவும் அல்லாஹ்விற்கு மறையாது. இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஸா, நீங்க ரொம்ப சப்தமிட்டு பேசினாலும் சரி, அல்லது உங்களுடைய மனதிற்குள் மறைத்து நீங்கள் முணுமுணுத்தாலும் சரி, உங்களுடைய வாய்க்குள்ளார முணுமுணுத்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இதயத்துக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் பேசினாலும் சரி, அல்லாஹ் அறிகிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இஹ்சானுடைய தன்மையை நாம் அறிந்து கொண்டோம். இஹ்சானுடைய தன்மை என்றால் என்ன? அல்லாஹுடைய நினைவு. அல்லாஹுவை நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற மன உறுதி ஏற்படுதல் என்ற தன்மை ஏற்படுதல். خير. மூன்றாவது அடிப்படை மஅரிஃபத்துல் அப்தி அர்ரசூலிஹி, அடியான் தன் தூதரை அறிதல். நம்முடைய தூதர் யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த தூதரை பற்றி அறிதல் என்றால், ஒன்று இவர்கள் யார், மனிதர் என்ற அடிப்படையிலே இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து வந்தார்கள். இரண்டாவது மார்க்க ரீதியாக அல்லாஹு தஆலா இவர்களை எப்படி தெரிந்து கொள்ள சொல்கிறான், இந்த ரெண்டு விஷயங்களிலே அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையிலே இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், என்ன இவர்களுடைய குலம் கோத்திரம், என்ன இனத்தைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது மார்க்க ரீதியாக இவர்களை எப்படி அறிந்து கொள்ளுதல். இவர்களுடைய அந்த பஷர் என்ற அடிப்படையிலே நாம் இவர்களை அறிய வேண்டும் என்றால், இவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா, ரசூலுல்லாஹுடைய தந்தையுடைய பெயர் என்ன, அப்துல்லா. அவர்களுடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய முப்பாட்டனாரின் பெயர் ஹாஷிம். ஒருவரை பற்றி தெரிவதாக இருந்தால் குறைஞ்சது இந்த மூன்று தலைமுறைகளை தெரிய வேண்டும். இது இஸ்லாமுடைய பண்பு. முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். ஹாஷிம் இவர் அரபியர்களிலே குரைஷ் என்ற வம்சத்தை சேர்ந்தவர். குரேஷியர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். நபி இஸ்மாயில் யாருடைய மகன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். புரியுதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் குலத்தைச் சேர்ந்தவர்கள். ஹாஷிம் குரைஷ் என்ற வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். குரைஷ் அரபியர்களிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 40 ஆண்டுகள் கழித்த பிறகு, முழுமையாக அவர்களுக்கு 40 ஆண்டு சந்திர மாத கணக்குப்படி 40 ஆண்டுகள் அவர்களுக்கு முழுமையான போது அல்லாஹ் அவர்களுக்கு வஹி இறை தூதை இறக்கினான். முதன் முதலாக 96வது அத்தியாயமாக இருக்கும் இக்ரா என்ற அத்தியாயத்தின் 5-6 வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்டன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக்க கலக்கல் இன்சான மின் அலக்க இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற வசனம் வரை அவர்களுக்கு இறக்கப்பட்டன. இக்ரா, நபியை நீர் படிப்பீராக. பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், படைத்து உம் இறைவனின் பெயரால். இந்த வசனங்களின் மூலமாக அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். நபி. அடுத்து சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனங்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட போது அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر. இந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய அடிப்படையை தெளிவாக தெரிந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? அல்லாஹுடைய கிதாப் குர்ஆனை பொறுத்தவரை, நபியின் சுன்னாவை பொறுத்தவரை, நபி என்பவர் வேறு, ரசூல் என்பவர் வேறு. ரசூலாக இருப்பவர் நபியாகவும் இருப்பார், நபியாக இருப்பவர் ரசூலாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு அடிப்படை என்ன? ரசூல் என்பவர் நபியாகவும் இருப்பார், ஆனால் எல்லா நபியும் ரசூலாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் இன்று மார்க்கத்தை புதிதாக ஆய்வு செய்து சரியாக சொல்லுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய கூற்றுப்படி எடுத்தால் குர்ஆனுடைய பல வசனங்கள், ஹதீஸினுடைய பல வசனங்கள் முரண்பாடுக்கு உள்ளாகிவிடும். சரியாக மார்க்க ஆதாரங்களை புரியாத காரணத்தால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற தடுமாற்றம் தான் இது. நபி என்பவர் அவருக்கு அல்லாஹ் வஹி இறக்கலாம், ஆனால் அவர் முந்திய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட ஷரீஅத்தை பின்பற்றுகிறவராக இருப்பார். அவருக்கென்று புதிதாக ஷரீஆ அல்லது கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டிருக்காது. அவரிடத்தில் அல்லாஹ் பேசுவான், வஹி இறங்கும் அவருக்கு, ஆனால் அவர் முந்திய ரசூலுக்கு அனுப்பப்பட்ட ஷரீஆவை கிதாபை பின்பற்றுகிறவராக இருப்பார். ஆனால் ரசூல் என்பவர் அப்படி அல்ல. அவருக்கு இன்று புதிதாக வேதம் கொடுக்கப்படும், சுஹஃப் கொடுக்கப்படும், அல்லது அவருக்கு புதிதாக ஷரீஆ மார்க்கம் அவருக்கு கொடுக்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனம் இறக்கப்பட்டதோ அப்போது நபியாக ஆக்கப்பட்டார்கள். அடுத்து சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்கள் இறக்கப்பட்ட போது அவர்கள் ரசூலாக்கப்படுகிறார்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி இருப்பவரே, கும் ஃபன்ஸிர், இந்திரிய ஃபன்ஸிர், போய் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்கபிர், உம் இறைவனுடைய பெருமையை மக்களுக்கு சொல்வீராக. யாருடைய பெருமையை சொல்லணும்? அல்லாஹுடைய பெருமையை சொல்ல வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்கள் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரு, நான் எப்படி, என் குடும்பம் எப்படி, என்னுடைய செல்வம் எப்படி, என்னுடைய பிசினஸ் எப்படி, என்னுடைய வியாபாரம் எப்படி. அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களே உங்கள் ரப்புடைய பெருமையை பேசுங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கும்போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும்போது அல்லாஹுடைய பெருமையை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹுடைய பேர் வெளிப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹுடைய நினைவு வந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், 1 மணி நேரம், 4 மணி நேரம் மஜ்லிஸில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு சில நிமிடங்களில் தவிர அல்லாஹுவை அவர்கள் நினைப்பவர்களாக இல்லை. இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒலா எது கூறுன் அல்லாஹ் இல்லா கலீலா, வெகு சொற்பமாகவே தவிர அல்லாஹுவை இவர்கள் நினைவு கூற மாட்டார்கள். அசுத்தத்தை நீர் வெறுத்து விடுவீராக. இந்த இடத்தில் அல்லாஹ் அசுத்தம் என்று எதை சொல்கிறான்? அசுத்தம் என்று எதை சொல்கிறான்? ஷிர்க், இணை வைத்தலை, நஜிஸ், மனிதனுடைய நஜிசுக்கு சமமாக அல்லாஹ் சொல்கிறான், வர் ருஜ்ஸ, இணை வைத்தலை, ஃபஹ்ஜுர், நீர் வெறுத்து விடுவீராக. இப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் சந்திர மாத கணக்குப்படி முழுமையடைந்த போது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனம் இறக்கப்பட்ட போது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். எப்போது யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்ற வசனம் இறங்கியதோ அப்போது அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மொத்தம் 13 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். அதில் முதல் 10 ஆண்டுகள் முழுமையடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களை மிஅராஜ் என்ற விண்வெளி பயணத்திற்கு அழைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் மக்காவிலே அழைப்பு பணியில் முழுமையடைந்ததற்கு பிறகு அவர்களை மிஅராஜ் என்ற விண்வெளி பயணத்திற்கு அழைத்தான். மக்காவிலிருந்து அவர்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற புனித பள்ளிவாசலுக்கு சிரியாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்து அவர்கள் மிஅராஜ் விண்வெளிக்கு சென்றார்கள். ஒவ்வொரு வானமாக கடந்து அர்ஷ் வரை சென்று அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். பிறகு 13 ஆண்டுகள் மக்காவிலே அவர்களுக்கு முழுமையடைந்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் இந்த ஊரை விட்டுவிட்டு மதீனா சென்று விடுங்கள். எத்தனை ஆண்டுகள் முழுமையடைஞ்ச உடனே? 13 ஆண்டுகள் முழுமையடைந்த பிறகு. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா சென்றார்களே, அந்த பயணத்திற்கு என்ன சொல்லப்படும்? ஹிஜ்ரா என்று சொல்லப்படும். அப்ப ஹிஜ்ரா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் முந்திய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். ஹிஜ்ரா முந்திய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். ஹஜ் முந்திய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். அப்ப ஹிஜ்ரா என்றால் என்ன? ஹிஜ்ராவிற்கு இஸ்லாம், ஹிஜ்ராவை குறித்து இஸ்லாமிய சட்டம் என்ன? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்தல், என்பது கிடையாது. எப்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதோ அப்போது மக்காவிலிருந்து ஹிஜ்ரா என்பது கிடையாது. ஹிஜ்ரா என்றால் எந்த ஊரில் அல்லது எந்த நாட்டில் இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹுவை வணங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டதோ, அல்லாஹுவை வணங்குவதற்கு அங்கு சுதந்திரம் இல்லையோ, தொழுகக்கூடாதுன்னு ஒரு நாடு சட்டம் போட்டுருச்சு, மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடாது, அதான் சொல்லக்கூடாது, முஸ்லிம்கள் யாரும் வெளிப்படையாக தங்கள் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடாது, இது போன்று ஒரு ஆட்சியாளரோ ஒரு அரசாங்கமோ சட்டம் போட்டுவிட்டால் அந்த ஊரிலிருந்து கண்டிப்பாக முஸ்லிம்கள் வெளியேறி சென்றுவிட வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், அங்க இருந்துகிட்டே சண்டை போடலாமா? அதுக்கு அனுமதி கிடையாது. அங்க இருந்து கொண்டு சண்டை போடலாமா? இது எங்க பாட்டம் ஊரு, நாங்க 1000 வருஷமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு இருக்கிறோம், இவங்க என்ன புதுசா இப்படி சட்டம் போடுறது, இதுக்கு எதிர்த்து நம்ம சண்டை செய்யலாமா, குழப்பம் செய்யலாமா, அவங்கள பார்த்த இடத்துல கொல்லலாமா, அந்த மாதிரி ஏதாவது கலகம் செய்யலாமா? அதுக்கு அனுமதி கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், மக்கா சொந்தம் என்றால் அது கலப்பற்ற முறையில் யாருக்கு சொந்தம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தம். கஅபா சொந்தம் என்றால் கலப்பற்ற முறையில் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். ஏனென்றால் தன்னுடைய தந்தை என்று சொல்லிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது, குரைஷ் வம்சத்தைச் சேர்ந்தவர் ஹாஷிம் வம்சத்தைச் சேர்ந்தவர் அந்த காபாவில் எப்போது அவர்களுக்கு தொழுவதற்கு அனுமதி அளிக்கவில்லையோ அதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை செய்யவில்லை, கலகம் செய்யவில்லை, உயிர் பலி வாங்கவில்லை. தங்கள் தோழர்கள் எல்லாம் அங்கே படுகொலை செய்யப்பட்ட போது கூட அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பொறுப்பில் இருந்தவர்களுக்கு எதிராக கலகம் செய்யவோ அல்லது அவர்களை எதிர்த்து சண்டை சச்சரவுகள் செய்யவோ அல்லது மறைவாக இருந்து அவர்களை தாக்கும்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டவில்லை. மாறாக என்ன செய்தார்கள்? தங்களின் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு அந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்ப இந்த அடிப்படை சிலவற்றை விளங்காத காரணத்தால் தான் முஸ்லிம்களிலே சிலர் சில தவறான வழிகளிலே செல்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஹிஜ்ரா என்பது இன்று வரை இருக்கிறது. ஹிஜ்ரா என்பது என்ன? எந்த ஒரு ஊரிலே இபாதத்துகள் செய்ய முடியவில்லை, ஹுதூதுகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை என்று சொன்னால் அங்கு அதற்கு நாம் பொறுப்பாளி அல்ல. சில வாலிபர்களோ அல்லது மார்க்கத்தை மூத்த அறிஞர்களிடமிருந்து பெறாத சில மார்க்க அறிஞர்களோ இந்த ஒரு அடிப்படையை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதாவது இபாதத் ஹுதூத் இந்த ரெண்டையும் தனியாக புரிய வேண்டும். இபாதத் என்றால் தொழுதல், நோன்பு நொறுத்தல், திக்ரு செய்தல், தன்னை முஸ்லிம் என்று சொல்லுதல், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் இபாதத். ஹுதூத் குற்றவியல் தண்டனைகள், ஒருவன் ஒருவனை கொலை செய்துவிட்டான் அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ஒருவன் ஜினா செய்துவிட்டான் அதற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, ஒருவன் மது அருந்திவிட்டான் அதற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, ஒருவன் திருடி விட்டான் அதற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, ஒருவன் கொள்ளை அடித்து விட்டான், வழிபறி செய்து விட்டான், அச்சுறுத்தும்படியாக ஆயுதம் ஏந்தி விட்டான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன, இவற்றிற்கு என்ன சொல்லப்படும்? ஹுதூத் என்று சொல்லப்படும். சிலர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் இபாதத்தையும் ஹுதூதையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி நமக்கு புரிய வைத்தார்களோ அப்படி புரியாமல் இரண்டையும் சேர்த்த காரணத்தால் அவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். குர்ஆன் எடுத்துக்கிட்டு வருவாங்க உங்கள்ட்ட, இந்த பாருங்க தொழுகு கடமை, தொழுதல் நல்லா சொல்லிருக்கிறான, அப்படித்தானே திருடினவங்களை கைய வெட்டுங்க நல்லா சொல்றான், அப்ப இந்த நாட்டில் கைய வெட்டுறாங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு எதிராக நம்ம இந்த நாட்டை முஸ்லீம் நாடா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இந்த மாதிரி செய்யணும். புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க அல்லாஹ் சொல்றார், குத்திபா அலைக்கும் கித்தால், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டதுங்கிறான். நோம்பு கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னா நோம்பு நோக்குறீங்களா இல்லையா? அப்ப போர் கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னு ஏன் நீங்க போர் செய்யறது இல்ல? இதெல்லாம் என்ன அவர்களுடைய குர்ஆன் சுன்னாவை அறிவதில் ஏற்பட்ட பலவீனம், குறுகிய அவர்களின் பார்வை, இஸ்லாமை அதனுடைய மூலத்திலிருந்து அதனுடைய வரலாற்றிலிருந்து அவர்கள் பார்க்காத காரணத்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்காவிலே இபாதத்து செய்ய முடியவில்லையோ அப்போது தாங்கள் மதினாவிற்கு வருவதற்கு முன்னதாக ஒரு கூட்டத்தை ஹபஷாவிற்கு அனுப்பினார்கள். தெரியுமா தெரியாதா? ஹபஷாவுக்கு அனுப்பினார். ஹபஷால இஸ்லாமிய ஆட்சியார் நடந்து கொண்டிருந்தது, முஸ்லீம் ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார், முஸ்லீம் அரசாங்கமா இஸ்லாமிய அரசாங்கமா அங்கே இருந்தது, அங்கே ஹுதூதுகள் அமல்படுத்தப்பட்டனவா? இல்லை, அவர்கள் கிறிஸ்தவர்கள். முதல்ல முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் பகிரங்கமா தொழ முடியாத நிலைமை இருந்துச்சு. தொழுதால் ரசூலுல்லா மட்டும்தான் தொழ முடியும் காபத்துல்ல, அல்லது அபூபக்கர் உமர் போன்ற யாருக்கு அதாவது வம்ச பலம் பரம்பரை குடும்ப பலம் இருக்குதோ அந்த மாதிரி மக்கள் தான் தொழ முடியும். இல்ல மத்த யாராவது சாதாரண மக்கள்லாம் தொழுதா அடித்து சாவடிச்சு போட்டுருவாங்க. அப்ப அந்த நிலைமை ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், நீங்க ஹிஜ்ராவுக்கு போயிடுங்க சொல்லி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள். அது மட்டுமல்ல, எப்போது மக்கால ஹிஜ்ரா கடமையாயிருச்சோ, யாரு மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்யாமல் மக்காலேயே இறந்துட்டாங்களோ மதினா வராம, அவர்களை முஸ்லிம்களாகவே அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹு அக்பர். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்னிசா 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம், இன்னல் லதீன தவஃபாஹுமுல் மலாயிக்கது ظாலிமி அன்ஃபுஸஹும் قالوا فيما كنتم قالوا كنا مستضعفين في الارض قالوا الم تكن ارض الله واسعه فتهاجروا فيها فاولئك مأواهم جهنم وساءت مصيرا. இந்த மக்களை அவர்கள் அநீதியாளர்களாக இருக்கும் பொழுது மலக்குகள் உயிர் வாங்கினார்களோ, அதாவது ஹிஜ்ரா செய்யாமல் இருந்ததை அவர்கள் அநீதி செய்தார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதி வைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அவங்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்க எங்க இருந்தீங்க, ஏன் இந்த ஊரை விட்டு வெளியே போல என்று. அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த பூமியிலே இந்த மக்காவிலே பலவீனர்களாக இருந்தோம், எங்களால் இபாதத்தை வெளிப்படையா செய்ய முடியல. அப்ப அந்த மலக்குகள் கேட்டாங்க, உயிர் வாங்கும் போது அல்லாஹுடைய பூமி விசாலமாக இல்லையா, இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே இருக்க வேண்டுமே, ஊர்களிலேயே சிறந்த ஊர் என்ன, அங்கே ஷிர்க் நடைபெற்ற போதும் அந்த காபத்துல்லாவிலே 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த போதும் கூட முழு இந்த பூமியிலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த பூமி எது? மக்கா. அந்த சிறந்த பூமியிலேயே இபாதத்து செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அதை விட்டுவிட்டு வெளியேறி விடுங்கள். பைத்துல்லாஹ், என்னுடைய வீடு, முதன் முதலாக அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட வீடு, அந்த காபாவை விட்டு நீங்க வெளியே போயிடுங்க, அங்க உங்களால் இபாதத்து செய்ய முடியலனா என்று அல்லாஹுடைய கட்டளை இருக்கும் போது ஹிஜ்ராவுடைய அந்த மார்க்க அந்த அடிப்படையை, ஹிஜ்ராவிற்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க ஏற்பட்டு விடுமோ, தொழ முடியல, முஸ்லிம்கள் மஸ்ஜித் அமைத்துக் கொள்ள முடியவில்லை, அதான் சொல்ல முடியவில்லை, முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாளத்தோடு அங்கே இருக்க முடியவில்லை, தாடி வைக்க விட மாட்டேங்கிறாங்க, அல்லது இஸ்லாமிய அடையாளத்தோடு முஸ்லிம்கள் முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபு போட்டுட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு ரெண்டு மாதிரி இருக்கு. இப்ப அரசாங்க வேலை அரசாங்கத்துக்குள்ளார, அரசாங்கத்துக்கு வெளியில. இப்ப ஒரு அரசாங்கம் சொல்லுது, நீ அரசாங்க வேலைக்கு வரணும்னா உனக்கு இந்த இந்த அடையாளத்துக்கு நாங்க அனுமதி தர மாட்டோம், அது வேற பிரச்சனை. நான் என்னுடைய வியாபாரம் பாக்குறேன், என்னுடைய தொழில் பாக்குறேன், அந்த தொழில நான் என்னுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருக்கிறேன், அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அப்ப கூட ஹிஜ்ரா அவசியம் கிடையாது. ஏன், அந்த அவங்களிடத்துலதான் சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? முறையாக நாம் கேட்கலாமா, கோரிக்கை கொடுக்கலாமா, கலந்துரையாடல் செய்யலாமா, பேசலாமா, இது பற்றி அவர்களுக்கு புரிய வைக்கலாமா, அதற்கு இஸ்லாம் கதவை திறந்து வைத்திருக்கிறது. ஆனால் இதற்காக வேண்டி கலகம் செய்யலாமா, சண்டை சச்சரவுகள் செய்யலாமா, குழப்பங்கள் செய்யலாமா, உயிர்களை பறிக்கலாமா என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், 29வது அத்தியாயம் சூரா அல் அன்கபூத் 56வது வசனம், யா இபாதி அல்லதீன ஆமனூ இன் அர்தி வாசிஅத்துன் ஃபய்யாய ஃபஅபுதூன். என் அடியார்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, விசுவாசித்த என் அடியார்களே, என் பூமி மிக விசாலமாக இருக்கிறது, ஃபய்யாய ஃபஅபுதூன், என்னை வணங்குங்கள். என்ன பொருள் இந்த வசனத்துக்கு? என்னை வணங்க முடியாமல் நெருக்கடியில் நீங்கள் ஒரு ஊரில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் பூமி ரொம்ப விசாலமானது, ஒரு இடத்தில் உங்களால் வணங்க முடியவில்லையா அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க. இன்றைக்கு மக்களுக்கு என்ன பயம், ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல பரம்பரையா இருக்கிறாங்க, அந்த ஊர்ல வியாபாரம் தொழில் குடும்பம், எங்க அடுத்த ஊருக்கு போனா நமக்கு என்ன ஆகுமோ. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ் உமை யக்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், அல்லாஹ்விடம் ஹிஜ்ரத் செய்தவராக யார் ஊரை விட்டு வெளியேறுவாரோ அல்லாஹ் அவருக்கு விசாலமான வாழ்க்கையை கொடுப்பான். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். அபூபக்கர் கலீஃபாவாக ஆனாரா இல்லையா, உமர் கலீஃபாவாக ஆனாரா இல்லையா, பிலால் அமீராக ஆனாரா இல்லையா, அம்மார் அமீராக ஆனாரா இல்லையா, விசாலமான வாழ்க்கையை கொடுப்பான். உலகத்திலும் அல்லாஹ் விசாலத்தை கொடுப்பான், ஆகரத்திலும் அல்லாஹ் விசாலத்தை கொடுப்பான். அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 29வது அத்தியாயத்தின் 56வது வசனம், இபாதத்துக்கு எப்போது நெருக்கடி ஏற்படுமோ, இபாதத்துக்கு எப்போது நெருக்கடி ஏற்படுமோ அப்போதுதான் அந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுதூதுகளை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. ஹுதூதுகள் என்பது குற்றவியல் தண்டனைகள். எப்போது ஒரு ஆட்சியாளர் முஸ்லீமாக இருப்பாரோ, அல்லது முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல எப்போது மெஜாரிட்டியாக ஆகி அவர்களின் ஆட்சி அங்கே அமையுமோ, அப்போது ஆட்சி செய்பவர்களை குறித்து இந்த சட்டங்கள் முன்னோக்கும். அப்போது ஆட்சியாளர் இந்த ஹுதூதின்படி, குற்றவியல் இஸ்லாம் கூறும் குற்றவியல் சட்டத்தின்படி அவர் தண்டனை நிறைவேற்றவில்லை என்றால், தண்டனை நிறைவேற்றாத ஆட்சியாளர் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவாரே தவிர பொதுமக்கள் அல்ல. புரியுதா வித்தியாசம், புரியுதுங்களா? குற்றவியல் தண்டனைகளை முஸ்லிம் ஆட்சியாளர் நிறைவேற்றவில்லை என்றால் யார் விசாரிக்கப்படுவார்? ஆட்சியாளர் விசாரிக்கப்படுவார். அந்த ஆட்சியாளரின் ஆலோசனை மன்றமாக இருக்கின்ற மார்க்க அறிஞர்களோ மந்திரிகளோ அவருக்கு இதை பற்றி மார்க்க சட்டங்களை எடுத்துச் சொல்லவில்லை என்றால், இஸ்லாமிய இந்த சட்டங்களை அவருக்கு உபதேசிக்கவில்லை என்றால் அவர்கள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் குற்றவாளிகள் அல்ல. ஒரு ஊர்ல ஒரு முஸ்லிம் அரசாங்கத்திலேயே முஸ்லிம் ஆட்சியாளர் இந்த ஹுதூதை நிறைவேற்றவில்லை, பொதுமக்கள் குற்றவாளிகள் ஆவார்களா? பொதுமக்கள் குற்றவாளிகளாக மாட்டார்கள். அவருடைய மந்திரி சபையோ அஹ்லுஷூரா, மஜ்லிஸுஷூரா, அஹ்லுல் ஹல்லி வல் அகத், அவருடைய ஆலோசனை மன்றமாக இருக்கின்ற அறிஞர்களோ அல்லது அவர்களுடைய மந்திரிகளோ அவர்கள் தான் குற்றம் பிடிக்கப்படுவார்களே தவிர, அதுவும் அவர்கள் அந்த ஆட்சியாளருக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டால் அவர்களுடைய பொறுப்பும் நீங்கிவிடும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மக்காவிலே 13 ஆண்டுகள் முழுமையடைந்த பிறகு மதீனாவிற்கு வருகிறார்கள். எப்போது மதீனாவிற்கு வந்து விட்டார்களோ அவ்வளவுதான், திரும்ப அவர்கள் மக்காவிற்கு உம்ராவிற்காக ஹஜ்ஜுக்காக சென்றார்களே தவிர அங்கு குடியேறும் எண்ணத்திலே செல்லவில்லை. அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், அத்தம் அத்தம் அல் மௌத் அல் மௌத், என்னுடைய வாழ்க்கை இனி உங்கள் வாழ்க்கை தான், என் உயிர் உங்கள் உயிர், என் சாவு உங்கள் சாவு, இனி உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். அப்ப ஹிஜ்ரா செய்து ஒரு ஊருக்கு சென்று விட்டால் முடிஞ்சு, அவ்வளவுதான். அடுத்து அந்த ஊரை பற்றி தான் விட்டு வந்த ஊரை பற்றி நினைப்பது கிடையாது. அந்த ஊர்ல எதை விட்டு வந்தாங்களோ முடிஞ்சு போச்சு அதை பற்றி. அந்த மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரா செய்தார்கள். மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு, அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு, மக்கள் எல்லாம் நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், உங்களுடைய சட்டத்தை நாங்கள் எங்களுடைய உடல் பொருள் குடும்பம் தொழில் எங்களுடைய அரசியல் அனைத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ரசூலுல்லாவிற்கு பைஆ ஒப்பந்தம் செய்து கொடுத்ததற்கு பிறகு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளுக்கு அடுத்துள்ள நற்குணங்கள், குடும்பவியல் சட்டங்கள், பொருளாதார சட்டங்கள், சமூகவியல் சட்டங்கள், அரசியல் சட்டங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். புரியுதா? மக்கால 13 ஆண்டுகள் இருக்கிற வரைக்கும் வணக்க வழிபாட்டுடைய சட்டங்கள் சொல்லுங்க, ஜகாத் கொடுங்க, நற்குணமாயிருங்க, அவரவர்களுடைய தனிப்பட்ட அந்த கடமைகளை குறித்த சட்டங்களை தான் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருந்தான். எப்போது மதீனா வந்தார்களோ அங்குள்ள முஸ்லிம்கள் ரசூலுல்லாவிற்கு பயா செய்து கொடுத்தார்கள். எப்படி? எங்களுடைய உடல் உயிர் பொருள் குடும்பம் சமூகம் அரசியல் எங்களுடைய போர் எங்களுடைய சமாதானம் எல்லாவற்றிலும் உங்களுடைய சட்டத்தின்படிதான் நாங்கள் செயல்படுவோம் என்று எப்பொழுது வாக்கு பிரமாணம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்களோ அல்லாஹ் அடுத்து இறக்கினான். போர் எப்படி செய்ய வேண்டும், யாரோடு செய்ய வேண்டும், சமாதானம் யாரோடு செய்ய வேண்டும், சமூக குற்றங்களை செய்தால் அதற்கு என்ன தண்டனை, பொருளாதார குற்றங்களை செய்தால் அதற்கு என்ன தண்டனை? இந்த சட்டங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதினாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே 10 ஆண்டுகள் மார்க்க பணி செய்தார்கள். அங்கே அல்லாஹ் அவர்கள் மீது ஜிஹாதை கடமையாக்கினான், அங்கே அல்லாஹ் அவர்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கினான், இன்னும் பல இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை, பல இஸ்லாமிய சட்டங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவில் இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் கடமையாக தௌஹீதை பரப்பினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு நன்மையையும் மக்களுக்கு கற்பித்தார்கள். அதுபோன்று ஷிர்கை குறித்து மக்களை எச்சரித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு பாவத்தை மக்களுக்கு தடை செய்தானோ அந்த எல்லா பாவங்களையும் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை, மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் தூதர் அல்ல, ஜின்களுக்கும் தூதர். அதுபோன்று அரபுகளுக்கு மட்டும் அவர்கள் தூதர் அல்ல, முழு உலக சமுதாய மக்களுக்கும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்கள். 7வது அத்தியாயத்தின் 158வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களே உங்கள் எல்லோருக்கும் நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறேன். நீங்க ஒருவருக்கு தாவா கொடுக்கிறதா இருந்தாலும் அவருக்கு இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை மாற்றார்கள் நம்பி வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்ன? முஸ்லிம்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட தூதர். இந்த சந்தேகத்தை, இந்த தவறான புரிதலை நாம் அவர்களுக்கு விளக்கி விளக்கவில்லை என்றால் குற்றவாளியார் அவர்கள், நாம் குற்றவாளிகள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிராக இருந்த போது அல்லாஹு தஆலா அவர்களின் வாழ்நாளிலேயே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். புரிஞ்சா? இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படாமல் அவர்களை அல்லாஹ் கைப்பற்றவில்லை, அவர்களின் உயிரை அல்லாஹ் வாங்கவில்லை. சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழித்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், என் அருளை உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தினேன், இன்னும் நான் பொருந்திக் கொண்டேன் லக்கும் உங்களுக்கு, அல் இஸ்லாம் இஸ்லாமை தீனன் மார்க்கமாக சமயமாக. அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருக்கும் பொழுதே மார்க்க சட்டங்கள் என்னென்ன சட்டங்களோ, என்னென்ன ஒழுக்கங்களோ, இவை அனைத்தும் நமக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்றையும் நமக்கு கூறாமல் விடவில்லை, மார்க்க சட்டங்களில் அதனுடைய அடிப்படைகளை நமக்கு விவரிக்காமல் செல்லவில்லை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை கைப்பற்றிக் கொண்டான், அவர்களின் உயிரை வாங்கிக் கொண்டான். எப்படி மனிதர்கள் மரணிப்பார்களோ அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். புரிஞ்சா? இதை நல்ல தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால் கொள்கையிலே குளறுபடிகளை நுழைப்பவர்களிலே பலர் என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லா ஹயாத்துன் நபி, ரசூல்லா மௌத்தாவே ஆகல, ரசூலுல்லா உயிரோடு இருக்கிறார்கள், இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க. இதை சொல்லி 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 அவர்கள் எந்த அளவுக்கு வந்தார்கள் என்றால், இங்க நம்ம உட்கார்ந்து ரசூல்லாவை பத்தி பேசினா ரசூல்லா நம்மளோட உட்கார்ந்து நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ரசூலுல்லாவை பத்தி புகழ்ந்து மௌலூது பாடினோம்னா அந்த சபைக்கு ரசூலுல்லா வந்து உட்கார்ந்து மௌலூது கேக்குறாங்க. அதுலயும் குறிப்பா யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்லும் போது ரசூலுல்லா அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா நிக்கும் போது நம்மளும் எந்திரிச்சு நிக்கிறோம், எந்திரிச்சு நிப்பாங்க. இப்ப இந்த ஒரு நம்பிக்கை, அதாவது ரசூலுல்லா உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க நம்மளோட உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க மௌத்தா போல, இது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கின்ற நம்பிக்கை. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஜுமர் 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நபியே உங்களுக்கும் மரணம் இருக்கிறது, நீங்களும் மரணிப்பவர் தான். வ இன்னஹும் மய்யிதுன், இந்த மக்களும் மரணிப்பவர்கள் தான், எல்லாருக்கும் மரணம் இருக்கு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அதிலிருந்து அல்லாஹு தஆலா அப்புறப்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹுக்கும் அல்லாஹ் உயிரை கொடுத்தான், அந்த உயிர் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஹதீஸ்களை பார்க்கிறோம், ஹதீசுகளை ஏற்காத காரணத்தால் அல்லது ஹதீசுகளுக்கு மனம் போன போக்கில் அவர்கள் வியாக்கியானம் சொல்கின்ற காரணத்தால் ஏற்பட்ட குழப்பம். ரசூலா தலைவலி அழுகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பாத்திமா சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு கஷ்டமா மரணத்துடைய சக்கராத்துடைய கஷ்டமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனூஆகு கரஜுலைனி மிஸ்ரிக்கும், உங்களை போல ரெண்டு பேருக்கு கொடுக்கப்படுகின்ற கஷ்ட வேதனை எனக்கு கொடுக்கப்படுதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், தாங்க முடியல ரசூலுல்லாஹிக்கு அந்த சக்கராத்துடைய சிரமம். பாத்திமா அழுகிறாங்க, வா முஹம்மதா வா அபதா, ஏ அத்தாவுக்கு இவ்வளவு வழியா, முகமதுக்கு இவ்வளவு கஷ்டமான்னு சொல்லிட்டு. அப்ப ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை அமைதிப்படுத்துறாங்க. பாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல்யும், இன்றைக்குதான் கடைசி கஷ்டம், இனிமே உங்க நபி உங்களுடைய தூதர் உங்களுடைய அத்தாவுக்கு இனி அடுத்து ஒரு கஷ்டம் இல்ல என்று சாந்தப்படுத்துறாங்க தன்னுடைய மகளை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை சந்தித்தார்கள், மரணித்தார்கள், மரண வேதனை மரண கஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். அதே போல நாமும் மரணிப்போம். எப்படி அல்லாஹ் நம்மை படைத்தானோ அது போன்று நமக்கு மரணத்தை கொடுப்பான். மீண்டும் நாம் உயிர் கொடுத்து இந்த மண்ணிலிருந்து எழுப்பப்படுவோம். அல்லாஹ் கூறுகிறான், மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ருஜுக்கும் தாரத்தன் உக்ரா. சூரா தாஹா 20வது அத்தியாயம் 55வது வசனம், இந்த மண்ணிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், இதிலே நாம் உங்களை மீட்டுவோம், இதிலிருந்தே நாங்கள் மற்றொரு முறை உங்களை வெளியாக்குவோம். சூரா நூஹ் 71வது அத்தியாயம் 17வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அம்பதக்கும் மின் அர்தி நபாதா, அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து முளைப்பித்தான், சும்மா யுஈதுக்கும் ஃபீஹா, அதிலே மீண்டும் உங்களை கொண்டு வருவான், வயுஹ்ருஜுக்கும் இஹ்ராஜா, பிறகு அதிலிருந்து உங்களை வெளியேற்றுவான். எப்படி ஒரு செடி முளைக்குதோ அதே போல அல்லாஹ் சொல்றான், உங்களை பூமியிலிருந்து முதல்ல முளைக்க வச்சது யாரு? நாம் தான் முளைக்க வைத்தோம். பிறகு மீண்டும் அந்த பூமிக்கு தான் உங்களை கொண்டு வருவோம். எங்க போனாலும் சரி, வானத்துல பிளைட்ல மோத்தா போனாலும் சரி, எங்கதான் வரணும்? பூமிக்கு தான் வரணும். கடல்ல மோத்தா போனாலும் எங்கதான் வரணும்? அது பூமிக்கு தான் வரணும். உங்களை நாம் பூமியிலிருந்து தான் படைத்தோம், பூமிக்கு கொண்டு வருவோம், அதிலிருந்து உங்களை வெளியேற்றுவோம். சரி, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள், உங்களுக்கு மறுமை இருக்கிறது, மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். என்ன ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்து வந்தீர்களோ அந்த செயலுக்குரிய கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை செய்தாய் நன்மை செய்தால் நல்ல கூலி. ஈமான் அமல் சாலிஹ் இருந்தால் வெற்றியாளர்கள், ஈமான் இல்லை என்றால் அமல் சாலிஹ் இல்லை என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அன்-நஜ்ம் 53வது அத்தியாயம் 31வது வசனம், لِيَجْزِيَ الَّذِينَ أَسَاءُوا بِمَا عَمِلُوا وَيَجْزِيَ الَّذِينَ أَحْسَنُوا بِالْحُسْنَى. பாவம் செய்தவர்களுக்கு அவர்கள் செய்ததற்குரிய தண்டனையை கொடுப்பதற்காக, யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பதற்காக நிச்சயமாக அல்லாஹ் மக்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். சரி, ஒருவர் எல்லாவற்றையும் நம்புகிறார், அல்லாஹ்வை நம்புறாரு, மார்க்கத்தை நம்புறாரு, ரசூலை நம்புறாரு, எல்லாவற்றையும் நம்புகிறார். ஆனா மறுமையை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? சில பேர் இன்னைக்கு பேசுறாங்க அந்த மாதிரி கூட. அதாவது மறுமை சொர்க்கம் நரகம் என்பது நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் நல்லவங்களா இருக்கணும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஆர்வம் ஊட்டுதலோ அல்லது அச்சுறுத்தலோ அதுதான். மற்றபடி அல்லான ஒருத்தர் இருக்கிறா, ஆனா நம்ம திரும்ப உயிரை பிடிச்சு நம்மளை எழுப்புவான், நமக்கு அங்க சொர்க்கத்தை கொடுப்பான், நமக்கு அங்க வாழ வைப்பான், பாவம் செஞ்சவங்களுக்கு அங்க நரகத்தை கொடுப்பான், அப்படிலாம் கிடையாது. எப்படி ஆர்வம் ஊற்றுறதுக்கு அச்சுறுத்தலுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் இது என்பதாக யாராவது கூறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹுவையே மறுத்துவிட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய தொழுகை வணக்க வழிபாடு எந்த ஒரு நல்ல காரியமும் அங்கீகரிக்கப்படாது. யார் மறுமையை நம்பவில்லையோ, மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்பவில்லையோ, அங்கே சொர்க்கம் நரகம் இருக்கு, நன்மை செய்தோருக்கு சொர்க்கம் தீமை செய்தோருக்கு நரகம் என்பதை நம்பவில்லையோ அவர்கள் அல்லாஹுவையே மறுத்தவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவை மறுத்தவர்கள் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள், எழுப்புதல் என்பதே கிடையாது என்று. குல் நபியே நீர் சொல்வீராக, பலா ஏன் இல்லை, ஏன் எழுப்பப்பட மாட்டீர்கள், பலா வரப்பி என் ரப்பின் மீது சத்தியமாக, என் இறைவன் மீது சத்தியமாக, சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் செய்ததை பற்றி உங்களுக்கு உணர்த்தப்படும். நீ நல்லது செய்தாயா தீமை செய்தாயா என்று உமக்கு உங்களுக்கு உணர்த்தப்படும், நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள். இது அல்லாஹ்விற்கு மிக சுலபமான காரியம், மிக இலகுவான காரியம். அல்லாஹ்வுக்கு சிரமமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆஸ் இப்னு வாயில் காஃபிர், மக்காவுடைய காஃபிர், சில எலும்புகளை கொண்டு வந்து, மக்கி போன எலும்புகளை கொண்டு வந்து தூள் தூளாக ஆக்கி மூஞ்சிலே ஊதினார். நபியே முஹம்மதே, இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஆனதற்கு பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா? எப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்கள். இப்பதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் எவ்வளவு நம்மள்கிட்ட வாத தர்க்கம் பண்ணா பாத்தீங்கன்னா, நாம் அவனை ஒரு அற்ப இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம், இப்ப இதாகும் முவி, அப்படி இருக்க நம்மிடத்திலேயே தர்க்கம் செய்கிறானா இவன், அவன் பார்க்க வேண்டாமா? முதலாவதாக அவனை யார் படைத்தான்? அவன் மீண்டும் அவனை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று நபியை நீங்கள் கூறுவீராக. உன்னை யார் முதலாவதாக படைத்தானோ அவன் மீண்டும் உன்னை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், படைப்பான். அவன் படைப்புகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். நீங்க செத்து போலாம், மண்ணோட மண்ண ஆயிரலாம், மிருகங்கள் சாப்பிட்டு செரித்து விடலாம், அல்லது எரிந்து சாம்பலாகி விடலாம், பூமியில் அணு அணுக்களாக பிரிந்து விடலாம், ஆனால் அவை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று அவற்றை ஒன்றிணைப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன். வதாலிக்கால் அல்லாஹ் யசீர், இது அல்லாஹ்வின் மீது மிக இலகுவானது. அப்ப மறுமை இருக்கிறது, மறுமையில எழுப்பப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். நம்மை எழுப்புவதோ முழு படைப்பினங்களையும் ஒன்று சேர்ப்பதோ அல்லாஹ்விற்கு சிரமமான காரியம் அல்ல. அடுத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறியும் போது, அவர்களை மட்டும் அறிதல் அல்ல, அவர்கள் மா குன்து பிதா மின ருசுல் சொல்கிறார்கள், நான் தூதர்களில் புதுமையானவன் அல்ல. அதாவது உலகத்துக்கு இதுக்கு முன்னாடி தூதர்கள் வராம இவங்கதான் வந்தார்கள் என்று கிடையாது, இதற்கு முன்பும் தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தூதர்களை ஏன் அனுப்பினான்? மக்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக. நன்மை செய்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்கிறது, பாவம் செய்பவர்களுக்கு தீமை செய்பவர்களை அச்சுறுத்துவதற்காக, நரக வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். நான்காவது அத்தியாயம் 165வது வசனம். இதெல்லாம் நம்ம நல்ல தெளிவா தெரிந்து வைத்துக்கணும். ஒருத்தங்களுக்கு தாவா கொடுக்கிறதா இருந்தா, நாம் இஸ்லாமை பற்றி எடுத்து சொல்வதாக இருந்தால், இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படை அறிவுகள் நமக்கு. தூதர்களுடைய வருகையை பற்றி சொல்ல வேண்டும். தூதர்களுடைய வருகை இல்லாமல் இஸ்லாம் இல்லை. ருசுலன் முபஷிரீன், அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். முபஷிரீன், அவர்கள் நற்செய்தி சொல்கிறவர்களாக. வமுந்திரீன், அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் தூதர் அனுப்புனா? அல்லாஹ்விற்கு எதிராக மக்களுக்கு சாட்சி இருக்கக்கூடாது. யாரெல்லாம் நீ ஒரு தூதர் அனுப்பியிருந்தா நாங்க நேர்வழி அடைந்திருப்போம், எங்களுக்கு நீ தூதர் அனுப்பல எங்களுக்கு தெரியல என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தருக்கு தூதர் வந்த செய்தி தெரியல, அல்லது தூதர்களுடைய வருகை அவருக்கு எட்டவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி அவருக்கு அறிவு கொடுக்கின்றவரை அவரை தண்டிக்க மாட்டான். உமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅத ரசூலா. சூரா பனி இஸ்ராயில் 17வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், தூதர்களை நாம் அனுப்பாதவரை வேதனை செய்ய மாட்டோம். சரியா? அப்ப முதல் நபி யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்தான். ஆனால் மார்க்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லும்படியான அந்த தீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுத்தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. வானத்திலும் அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், பூமியிலும் அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், ரசூலாக இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எப்போது ஷிர்க் பரவியதோ, மக்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க ஆரம்பித்தார்களோ, அப்போது அல்லாஹ் ரசூலை, தூதரை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற, இஸ்லாமை பரப்புகின்ற, தௌஹீதை பரப்புகின்ற ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரிசால, தூதுத்துவம். அப்ப முதல் தூதர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபியே, உங்களுக்கு நாம் வஹி சட்டம் கொடுத்தோம். எப்படி? நூஹுக்கும் நூஹுக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் கொடுத்தது போன்று. அப்ப அந்த ரிசாலத்துடைய சட்டம் இருக்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பமாகிறது. உலகத்தில் உள்ள எல்லா பிரதேச மக்களுக்கும் எல்லா பகுதியினர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதரை பற்றி நமக்கு தெரிந்திருந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் தூதரை அனுப்பாமல் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. அச்சமூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பாமல் அல்லாஹ் ஒரு எந்த சமூகத்தையும் விடவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் சூரா நஹல் 16வது அத்தியாயம் 36வது வசனம், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் நஅபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத். ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதருக்கு நாம் கொடுத்த பணி என்ன? அன் நஅபுதுல்லாஹ், மக்களுக்கு சொல்லுங்கள் உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத்தை விட்டு விலகுங்கள். புரியுதா? நபிமார்களுடைய முதல் பணி என்ன? அல்லாஹுவை வணங்குங்கள், தாகூத்தை விட்டு விலகுங்கள். இதுதான் நபிமார்களுடைய பணியே. இப்ப அல்லாஹுவை வணங்குதல் என்றால் நமக்கு தெரியுது, தாகூத்தை விட்டு விலகுங்கள் என்றால் என்ன? இப்ப தாகூத்தை விட்டு விலகாமல் உங்களுடைய இபாதத்து முழுமையாகாது. ஒருவர் தன்னை மூமின் முஸ்லீம் என்று சொல்கிறார், ஆனால் அவர் தாகூத்தை விட்டு விலகவில்லை என்றால் அவர் முஸ்லீம் மூமினாக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ரா 256வது வசனம், ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா. யார் தாகூத்தை மறுத்து நிராகரித்து விட்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர்தான் பலமான வளையத்தை பிடித்துக் கொண்டார். அந்த வளையத்திற்கு முறிவு என்பது கிடையாது. ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. அப்ப இன்றைக்கு நம்ம மூமின் என்று சொல்றோமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தாகூத்தை நிராகரிக்க வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டும். இப்ப நம்ம கவனிக்கணும், தாகூத் என்றால் என்ன தெரியணுமா இல்லையா? தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் என்றால் தாகூத்னா யாருன்னு தெரியணும். புரியுதா? இந்த தாகூத் என்ற வார்த்தை இருக்கிறது அரபியில் தகா என்ற பதத்திலிருந்து வந்தது. தகா என்று சொன்னால் வரம்பு மீறியவர், எல்லை மீறியவர், இறை கட்டளையை மீறியவர். அப்ப தாகூத்தை நிராகரித்தல், தாகூத் என்பதற்கு மார்க்கம் என்ன அர்த்தம் சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் மீறுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தாகூத் என்று சொல்லப்படும். புரிஞ்சா இல்லையா? அல்லாஹுடைய கட்டளையை நீங்கள் மீறுவதற்கு யார் உங்களை தூண்டுகிறார்களோ, யார் உங்களை நிர்பந்திக்கிறார்களோ, யார் அதற்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தாகூத். அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி. புரியுதா? அப்ப தாகூத்தை விட்டு விலக வேண்டும்.